சாந்தி. எல்லாரும் ரிஷி ரிஷியா இருக்கீங்க, குளிர்ச்சியா இருக்கீங்க. 27/6/2018 என்ற முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, நீங்க உங்க உடம்பு உட்பட இந்த பழைய உலகத்துல இருக்கிற அத்தனையும் புத்தியினால மறக்கணும். அதுதான் பழைய உலகத்தை முழுமையா தியாகம் செய்யணும். இதெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான பயமோ சந்தேகமோ குழப்பமோ தேவையே கிடையாது. ஏன்னா உண்மையான வழிகாட்டி சுயம் பகவான் மூலமாக உண்மையான வழி கிடைச்சிருக்கு. அவர் சொல்றாருன்னா அதுல காரணம் இருக்கு. பாத்தீங்கன்னா இதே நினைவா தான் சுடுகாட்டுல கிணத்துக்கு நெருப்பு வச்சிருக்கு முன்னாடி அப்படி வச்சுட்டு அப்படி பார்க்காம அப்படியே போயிடுங்கன்னு பார்த்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. அவர் என்ன அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறான், வெட்டியா இல்லையா? சோ அதே மாதிரிதான் உலகத்துக்கு நெருப்பு வைக்க போகுது. அதுக்கு முன்னாடி அங்கிருந்து பார்வை எடுத்துருங்க, புத்தி எடுத்துருங்க. இந்த உடம்புக்கும் சேர்த்துதான் நெருப்பு வைக்க போகுது, அதனால இந்த உடம்புல இருந்தும் புத்தி எடுத்துருங்க. ஏன்னா நமக்கு அதிகப்பட்டு நம்ம உடம்புல தான் இருக்கும் மற்றவங்களையும் விட. சோ அதனாலதான் பற்று நீக்குங்க, முழு உலகத்தையும் தியாகம் செய்யுங்க. ஆனா இது உண்மையில தியாகம்னு சொல்ல முடியாது, ஏன்னா புது உலகம் வரப்போகுது இல்லையா. பழைய பாத்திரத்துக்கு பெருசம்பழம் வாங்கல, அது அந்த பாத்திரத்துக்கு கம்பேர் பண்ணும்போது பெருசம்பழத்துடைய ரேட்டு கம்மியா தான் இருக்கும். ஆனா இங்க பழைய பாத்திரத்துக்கு புத்தம் புது பாத்திரம், அது தங்கத்திலே. அதனால இது தியாகமே கிடையாது, அடையிறது தான். மிகப்பெரிய லாட்டரி செட், மிஸ் பண்ணிடாதீங்க. சின்ன மீன் காசை விட்டு பெரிய மீன் இழந்துடாதீங்க. ஒன்னுத்துக்கு உதவாத இந்த பழைய உலகத்தை புத்தியில சுத்தமாக மறந்துருங்க. அதுதான் நேற்று கேட்டார் இல்லையா, மணக்கண்ணில் பாருங்க ஸ்ரீலட்சுமி கல்யாணம் பண்ண தகுதியுடைய ஆயிட்டனா. ஆனா ஸ்ரீலட்சுமி வேற யுகத்தை சார்ந்தவங்க, தூய்மையின் சொரூபமான உலகம் அது. அதே மனநிலை இருந்தாதான் அங்க போக முடியும். மனக்கண்ணாடியில பாருங்க, பாவத்தை எரிச்சிட்டீங்களா? பாவத்தை எரிச்சிட்டீங்களானால என்ன அர்த்தம், பழைய உலகத்துடைய ஞாபகம் கொஞ்சம் கூட இல்லாம இருக்குதா? செக் பண்ணிட்டே இருக்கணும். எங்கெங்கு காணினும் ஜோதியடா அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபுல்லா நான் ஒளியா இருக்கிறோம், மற்றவங்க ஒளியா இருக்கிறாங்க, இது மட்டுமே இயற்கைய தெரியற அளவுக்கு பயிற்சியை பக்காப்படுத்தணும். கேள்வி, ஈஸ்வரிய திட்டத்தின்படி எந்த காரியத்துல நன்மை அடங்கி இருக்குது? முழு எல்லையற்ற பழைய உலகம் முடியற மாதிரி ஏற்பட போற மகா விநாசத்தின் காரியத்துல நன்மை இருக்கு. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய தீமை அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாபா சொல்ற, நான் உருவாக்குன இந்த ஞான யஜ்யத்துல யாகத்துல பழைய பொருளை போடுவாங்கல்ல, ஒட்டுமொத்த உலகமும் இப்ப பழசாயிச்சு. அதனால ஒட்டுமொத்த உலகத்துல உள்ள அனைத்து பொருட்களும் போடப்படும், அழிக்கப்படும், சாம்பலாக்கப்படும். பிறகு புது உலகம் வரும். இதெல்லாம் எதுக்கு நடக்குது? புது உலகத்துக்காகும். இப்ப சூப்பர்ல, பொங்கலுக்கு முன்னாடி நாள் போகி பண்டிகை. போகி பண்டிகையப்ப பழைய பொருள் எல்லாம் கொடுப்பாங்க, அது நல்லது. பழையன கழிதலும் புதியன புகுதல் தான், உலக அழிவும் அப்படிதான். ஆனா தெரியல மனிதர்களுக்கு. ஆனா பாபா சொல்ற, உலகத்துக்கு அதான் இறைவனுடைய வழி, தனி வழி. உலகம் வந்து துக்கம் நினைச்சிட்டு இருக்கிற விஷயத்துலதான் மிகப்பெரிய நன்மை. அதே மாதிரிதான் மரணம் இல்லையா, மரணம் அந்த வயோதிக உடலை விட்டுட்டு ஒரு புது உடல் கிடைக்க போகுதுன்றது நல்ல விஷயம். ஆனா அந்த உடம்ப விடாம அப்படியே இழுத்துட்டு இருக்கிறான், பற்று பண்ணுது. சோ அந்த மாதிரிதான் இந்த உலகத்தை விடுறது, பழைய உலகத்தை ஃபுல்லா புத்தினால விட்டுடுங்க. யாகம் அதுவும் கடவுளே உருவாக்கின யாகம், முழு பழைய உலகம் ஆகுதி போடப்பட்டுடும். ஆகுதினா அந்த வேள்வியில யாகத்துல போடுற பொருள். சோ இது இறைவனை நடத்துற யாகம, மனிதன் நடத்துற யாகத்துல பொறி போட்டுக்கொள்ள பழைய போட அது மாதிரி போடுவாங்க. ஆனா இங்க ஒட்டுமொத்த உலகமும் பழசுதான், அந்த உலகத்தை எடுத்து போடு. புதுசு வர்றதுக்காக புது உலகம் உருவாக போகுது. அதனால இது உண்மையிலே நன்மை அடங்கி இருக்குது. அதுக்கு முன்னாடி மனிதர்களுக்கு அது தீமையா ஏன் தெரியுது? ஏன்னா அவ்வளவு பற்று. நீங்க அந்த பற்றை நீக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மிகப்பெரிய நன்மைக்கான விஷயம். புது உலகம் வரணும் வரணும் வரணும், அதேதான் இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு உலகத்துல உணவு சுத்தம் கிடையாது, எத்தனை உயிர்களை கொலை பண்றாங்க, எவ்வளவு மோசமான விஷயம் இல்லையா? எல்லா மதத்திலயும் கெடா வெட்டுறது, அதை வெட்டுறது, இதை வெட்டுறது. சோ மற்ற விலங்கினம் கூட நிம்மதியா இருக்க முடியல. இந்த உலகம் அழியணும் இல்லையா? அதனால உலக அழிவுலதான் நன்மை அடங்கியிருக்கேன். எல்லாம் புத்து புதுசா வரப்போகுது. சோ இந்த உடலை விட்டு ஆத்மா பிரியிற கலைய பாபா கத்து கொடுத்துட்டாரு. அப்போ எதுக்கு நாம பயப்படணும்? பாடல் ஓம் நமோ சிவாய. ஓம் சாந்தி. இந்த பாட்டு யாரோட மகிமை? நம்ம அப்பாவுடைய மகிமை. தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு சொன்னமே அந்த பரமாத்மாவுடைய மகிமை. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவர் பகவான். உயர்ந்ததிலும் உயர்ந்த இறை தந்தை அவர். அவருக்கு தந்தை கிடையாது. யாருக்கு தந்தை அவரு? முழு மனித சிருஷ்டிக்கும் தந்தை, எல்லையற்ற தந்தை. எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனுக்கும் அவருதான் தந்தை. அப்ப என்ன, முழு உலகத்தையும் படைத்த படைப்பு கர்த்தாவ. கிறிஸ்தவ மதத்துல கர்த்தாவே கர்த்தாவேன்றது படைப்பவர் அப்படின்னு அர்த்தம். மனித சிருஷ்டியின் படைப்பு கர்த்தா. உண்மையில எல்லா மனுஷங்களுக்குமே ரெண்டு அப்பா இருக்கிறாங்க. ஒண்ணு இந்த உடலை கொடுத்த லௌகீக தந்தை, இன்னொன்னு ஆத்மாக்களின் தந்தை சிவபாபா பரமாத்மா. பரலோகத்தில் இருக்கிற தந்தை, பரலோக தந்தை. ஆத்மாவுக்கு சரீரத்தை கொடுக்கிறவர் லௌகீக தந்தை. ஆனா ஆத்மா எப்பவுமே இருக்கு, நிராகாரரா தான் இருக்கு, சரீரம் இல்லாம தான் இருக்கு. கொஞ்ச நேரம் இந்த சரீரத்துல வந்து நடிக்குது, அடுத்தது இன்னொரு சரீரத்துல போய் நடிக்குது. அந்த கர்மத்தின் வீட்டுப்படி சரீரத்தை மாற்றி மாற்றி எடுத்துட்டே இருக்கு. ஆனா ஆத்மா உண்மையில சரீரம் அற்றது, சரீரத்துல இருந்து விடுபட்டது, தனிப்பட்டது. இந்த ஆத்மாவுடைய உண்மையான வீடு எது? நிராகார உலகம், பரந்தாமம், பிரம்ம லோகம். நிறைய பேர் ஆத்மலோகம், நிறைய பேர் அந்த இடத்துக்கு. சோ அங்கதான் வசிக்கிற இடம். ஆனா அங்க என்ன, அப்படியே கம்மன் தூங்கிட்டு இருக்கும். எழுந்திரிச்சு நடிக்கிறதுக்கு இங்கதான் வருது. அதுக்காக தான் சரீரத்தை எடுக்குது. இங்க வந்து நடிக்கணும் அப்படின்னா உடலோட தான் நடிக்க முடியும். இந்த டிராமாவுடைய ரகசியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். சோ முதல்ல ஆத்மா எப்படி வருது, முதல்ல கிடைக்கிறது என்ன பார்ட்டு, எவ்வளவு சுகம் நிறைந்த பார்ட்டு, எப்படி சுகம் காணாம போச்சு, துக்கம் மேலோங்கிச்சு, அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கும் போது எப்படி, அதாவது வண்டி ஓட்ட தெரியாம ஆரம்பத்துல கத்துக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், பதற்றம் இருக்கும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு உலகம் இருக்கு. இந்த சிருஷ்டி சக்கரம் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வண்டி நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க பயமே இருக்காது. அதுக்குதான் இதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அது மைண்ட்ல சதா சுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரே பாதை தான் பாபா கிட்ட போகுது, மற்ற எல்லா பாதையும் சாத்தான் கிட்ட படுகொழியை நோக்கி போகுது. அதை புரிஞ்சு நம்ம நேர பாபா லட்சுமி நாராயணன் இலக்கு அவ்வளவுதான் இருக்கு மைண்ட்ல. எல்லோரையும் விட தனிப்பட்ட மகிமை இறை தந்தையுடையது. ஓ காட் ஃபாதர் அப்படின்னு பாடுறாங்க. மனித சிருஷ்டிக்கு வித்தா இருக்கிறார், விடையா இருக்கிறார். இது தலைகீழ் மரம், விதையாகிய தந்தை மேல இருக்கிறாரு. ஓ காட் ஃபாதர் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்வை மேல போகுது. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒரு பரமபிதா பரமாத்மா தான். அவருடைய மகிமை எல்லோரையும் விட உயர்ந்தது. ஆனா பாவம் மனிதர்கள் யாருக்கும் கொஞ்சம் கூட தெரியல. ஆனா தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு கீதையில இருக்கு, பக்தி மார்க்கத்தின் கீதையில இருக்குது. ஆனா அவங்களுக்கு தெரியல, அதே சொல்றாங்க அவ்வளவுதான். தர்மப்பிதாவே அப்படின்னாலே புத்தி மேலதான் போகுது, கடவுளே அப்படின்னா புத்தி மேலதான் போகுது. அப்ப அவர் அங்கதான் இருக்கிறார், எல்லோரையும் விட உயர்ந்தவர், எல்லாரையும் விட அதிக மகிமையா இருக்கிறார். அல்லது மகிமையே அவருக்கு மட்டும்தான். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அந்த நிராகார தந்தை. அதுக்கு பிறகு சாக்கார தந்தை பிரஜாபிதா பிரம்மா. அவர் ஆதிதேவன், மகாவீரர். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நம்மளையே அறியாம சில சமயம் நம்ம ஏதோ பெருசா சாதிச்சிட்டோம், பக்காவா சேவை செஞ்சிட்டோம் அப்படின்ற உணர்வு அகங்காரம், அசுத்த அகங்காரம் வந்துடுது இல்லையா. சோ அதுக்குதான் பாபா சொல்ற, எல்லாரையும் விட உயர்ந்த மகிமையா வருதுன்னா உண்மையில அவருக்கு மட்டும்தான் மகிமை. சோ இது லௌகீகத்தை வச்ச ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் எம்ஜிஆர் எவ்வளவு ஃபேமஸா இருந்தார், அரசியலும் சரி சினிமாவிலும் சரி. அவர் வந்து ஒரு மேடையில சொல்றாரு, சினிமாக்காரங்க மேடையில, எல்லாரும் நான் ஏதோ பெருசா சாதிச்சுட்டாதான் சொல்றாங்க, உண்மையில நான் எதுவுமே பண்ணல. எனக்கு அறிஞர் அண்ணா வந்து நீ இந்த மாதிரி சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை வை உன்னுடைய படத்துல, அவர் சொன்னதை அப்படியே செஞ்சன தவிர இதுல என்னுடைய தனிப்பட்ட திறமை எதுவுமே கிடையாது, புகழெல்லாம் அண்ணாவுக்கு என்ன. எவ்வளவு பெரிய விஷயம் அது வந்து. அண்ணாவுக்கு அவர் ஜால்ராஜ் சார்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா அப்ப அண்ணா உயிரோடவே இல்லை இல்லையா, அவர் இறந்த பிறகுதான். சரி அப்ப பாருங்க, அவரு எவ்வளவு நன்றியோட தானுங்கிற அந்த அகங்காரம் கொஞ்சம் கூட தலைக்கு ஏறாம வச்சிருக்கு. அவருடைய எந்த ஸ்பீச்சிலுமே அந்த தானுங்கிற அகங்காரமே இருக்காது. ஏன்னா நெட்ல யூடியூப்ல பாருங்களாம், கொஞ்சம் கூட அந்த தானுங்கிற அகங்காரமே இருக்கு, அவ்வளவு பணிவு இருக்கும். அந்த பணிவு தான் அவரை உயர்த்தி இருக்குது. சோ ஆனா நமக்கு நல்லாவே தெரியும் பண்றது பாபா தான், வழி சொல்றது மட்டும் இல்ல செய்யறதே அவரு தான். நம்ம ஜஸ்ட் கருவியா நான் ரெடியா இருக்கிறேன் பாபா, என்ன யூஸ் பண்ணி பண்ணிக்க பாபா, அவ்வளவுதான் சொல்றேன். அந்த அகங்காரம் மகிமை எதுவுமே நமக்கு கிடையாது, அப்படியே பாபா கிட்ட திருப்பி விட்டுட்டு இருக்கும் அவ்வளவுதான். ஆனா மனிதர்களுக்கு அவருடைய மகிமையே தெரியல. பாருங்க பாபா பாருங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு தன்னையே மறைச்சிக்கிறார், தன்னுடைய மகிமை மட்டும் இல்ல தன்னையும் மறைச்சிக்கிறார். அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு மனிதர்கள் முடிவு பண்ற அளவுக்கு தன்னை மறைச்சிக்கிறார், கடவுள் ஒருத்தர் இல்லவே இல்லப்பான்னு நினைக்கிற அளவுக்கு மறைச்சிக்கிறார். நாம் மாதிரி நிரகங்காரி பாருங்க, சொன்னார்ல தானா வந்துடுமா சொர்க்கம், தானா அப்படியே ஒழுங்கான மனிதர்கள் வந்துடுவாங்களா, யாரோ ஒருத்தர் உருவாக்கி இருப்பார். தானா ஒழுங்கற்றதா தான் ஆகும் இல்லையா. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை அந்த நிராகார தந்தை, உடலற்ற தந்தை தான் எல்லோருக்கும் அப்பா கடவுள். சாக்க சம்ஸ்காரத்துல பாத்தீங்கன்னா பிரஜாபிதா பிரம்மா. சோ இப்ப வந்து ஒட்டுமொத்த மனித சிருஷ்டிக்கும் நிராகார தந்தை அப்பா, சாக்கார தந்தை பிரஜாபிதா பிரம்மா. ஏன்னா ஆதித்தகப்பன் தானே சொல்றாங்க பிரம்மாவை, அவரைத்தான் ஆதி தேவன்றாங்க, மகாவீரன்றாங்க, ஆதான்றாங்க. நேத்து பாபா சொன்னாரு ஏவாளும் அவரு தான் இல்லையா. அவரு மூலமா தான் நிராகார பரமபிதா பரமாத்மா மனித சிருஷ்டிய படைக்கிறார். தந்தைய ஒருபொழுதும் முடிவற்றவர்னு யாருமே சொல்ல மாட்டாங்களே. உங்க அப்பா எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, அவரு முடிவற்றவர்ப்பா, வானத்துக்கும் பூமிக்கும் அப்படி இருக்கிறாரு. நான் சொல்லுவோம், நான் மட்டும் எப்படி அப்படி இருப்பேன். அப்பா படைக்கிறவர் அப்பா. சோ மனித சிருஷ்டி அவர் படைக்கிறார், பிரம்மா மூலமா படைக்கிறார். அதனால அவர் முடிவற்றவர் கிடையாது. எப்படி லௌகீக தந்தை ஒரு பொண்ணை ஸ்வீகாரம் செஞ்சு, அதாவது மனைவியாக ஸ்வீகாரம் செஞ்சு, பிறகு அவர் மூலமா குழந்தைங்களை படைக்கிறாரோ, அந்த மாதிரி பாபா பிரம்மா மூலமா படைக்கிறார். அப்ப பிரம்மா வந்து அவருடைய மனைவி ஆயிடு. சோ லௌகீக தந்தை மாதிரிதான் நானும் படைக்கிறேன். நீங்க அந்த லௌகீக தந்தை எங்கும் நிறைந்தோம்னு சொல்லுவீங்களா, அப்புறம் எப்படி என்ன மட்டும் சொல்லுவீங்க? அப்பா கிட்ட இருந்து குழந்தைக்கு ஆஸ்தி கிடைக்கணும், கிடைச்சாதான் அப்பா. ஒட்டுமொத்த மனித சிருஷ்டிக்கும் ஆஸ்திய பாபா கொடுக்கிறார். அதனாலதான் அவர் பரமபிதான்னு சொல்ற. அனைத்து ஆத்மாக்களுடைய எல்லையற்ற தந்தை இந்த நிராகார பரமபிதா பரமாத்மா. அவர் இருக்கிறது என்னமோ ஒரு சின்ன புள்ளி, உடல் கூட கிடையாது, ஆனா எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா. இத புரிஞ்சுக்கணும். சோ எல்லோருக்கும் கடவுளும் ஒருத்தர் தான், அப்பாவும் ஒருத்தர் தான். ஆனா இப்ப எல்லா ஆத்மாவும் தன்னுடைய அப்பாவும் மறந்துடுச்சு, அதனால எல்லாம் அனாதையா கிடக்குறாங்க. சொர்க்கத்தை படைத்த தந்தைய நினைக்கிறதுக்கு பதிலாக அவரை பத்தி தெரியாதனால சொர்க்கத்தை, அதாவது அவருடைய படைப்ப சகோதர சகோதரிய நினைவு செஞ்சுகிட்டே இருக்கிறான். முருகன் யாரு, பிள்ளையார் யாரு, பிரம்மா யாரு, நாராயணன் யாரு, எல்லாமே நம்ம சகோதரன் சகோதரி. அவருடைய படைப்பு படைப்பு அவரை தெரியல, அதனால படைப்பை நினைச்சான். அல்லாவுக்கு ஈடு இணை வச்சாதீங்கன்னு அது கரெக்ட் தான், ஆனா அவர் எப்படி நினைக்கிறதுன்னு தெரியாது. அதனால என்ன பண்றாங்க, நினைக்கிறது எப்படின்னு தெரியாம எக்ஸைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி இப்படி கேட்டா உடம்புக்கு நல்லதான், இப்படி இப்படி தொழுகை பண்ணலாம் இல்லையா. அதே மாதிரி எல்லாமே சொல்லிக்கலாம். இப்ப அங்க பிரவேசம் பண்றது உடம்புக்கு நல்லது, கடவுளை பத்தி தெரியல, அதனால இவங்க பண்ற தப்புக்கு இவங்களே ஒரு நியாயம் தேடிக்கிறாங்க, சயின்டிபிக் ப்ரூஃப் தேடிக்கிறான். அனாதையாயிட்டான், அப்பாவை பத்தி தெரியாத அனாதையாயிட்டான். தெரிஞ்சுக்கலன்றதுக்காக அப்பா இல்லாம பிறந்துட்டோம்னு அர்த்தமா கிடையாது இல்லையா. நமக்கு தெரியல அவ்வளவுதான். தந்தைய மறந்து தங்களுக்குள்ளேயே அச்சிக்கிறாங்க. ஒரு தாய் மக்கள் நாம் என்போம்னு ஒரு பாட்டு வருது இல்லையா. யார் அந்த தாய், யார் அந்த ஒரு தாய்? ஆக்சுவலா ஒரு தந்தையுடைய குழந்தைங்க நாம். ஏன்னா தாய்க்கு மகிமை தந்தை இல்லாம கிடையாது. சரி, பிரம்மாவுடைய குழந்தை, பட் இருந்தாலும் ஒரு சிவனுடைய குழந்தை. அவங்க வந்து அது பாரத மாதா அப்படி சொல்றாங்க. நிறைய பாரத மாதாக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியல அந்த பாட்டை எழுதுனவங்களுக்கு. ஒரு ஒரு பிரம்மகுமாரியும் பாரத மாதா தான். தலைவனே இல்லாதவங்களா ஆகிட்டாங்க. தலைவன், குடும்பத்தின் தலைவன் இல்லாதவனா ஆகிட்டான். ஒரு குடும்பத்துல தலைவன் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்? அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு உலகம். அந்த தலைவன் கிட்ட இருந்துதான் ஆஸ்தி கிடைக்குது. மற்றபடி சூக்ஷ்மாதனத்துல இருக்கிற பிரம்மா விஷ்ணு சங்கர் கிட்ட இருந்தோ, சத்தியுகத்துல இருக்கிற நாராயணன் கிட்ட இருந்தோ ஆஸ்தி கிடைக்கல. சோ சூக்ஷ்மாதனம் எங்க இருக்கு? இந்த கண்ணுக்கு தெரிந்த உலகத்துக்கு மேல இருக்கு சூக்ஷ்ம உலகம். அதுக்கும் மேலதான் பரந்தாமம் அல்லது மூலவதனம் சொல்லலாம். அங்கதான் பரமபிதா பரமாத்மா எப்பவும் இருக்கிறார். நம்மளும் அங்க இருந்துதான் இங்க வந்திருக்கிறோம். அதுதான் நம்ம வசிக்கிற வீடு. இது சும்மா நடிக்கிற மேடை, அத புரிஞ்சுங்க. இது நடிக்கிற மேடை, உண்மையான வீடு அது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அல்லது சொர்க்கத்தை கூட நம்ம வீடுன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவ்வளவு சுகமா இருக்கும், அப்பாவே உருவாக்குனது. நரகம் வந்துடுச்சுனால இது இன்னொருத்தனுடையது, நம்மளுடையது கிடையாது. இருக்கிற எதை தொட்டாலும் நமக்கு துக்கம் தான். சோ அதுதான் ஸ்வீச் காட் ஃபாதர்லி ஹோம். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணு தோணுச்சு. இது ஆக்சுவலா இந்த இதை வந்து இங்கிலீஷ்ல கேட்கும்போது எப்படி வந்துச்சுன்னா, ஸ்வீட் ஃபாதர்லி ஹோம், அந்த ஃபாதர்லே ஒரு ஃபாதர்லி அந்த மாதிரி இருந்துச்சு. இப்பதான் அந்த கிறிஸ்தவ மதத்துல தான் பெத்லஹேம் அப்படின்னு வரும். பாத்தீங்கன்னா ஃபாதர்லி ஹோம் பெத்லஹேம் அப்படின்னு எல்லாம் இதுல இருந்துதான் அது வெளிப்படுது இப்படி இருக்குது அந்த பேரெல்லாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது இங்கிலீஷ்ல ப்ரொனன்சியேஷன் கேட்கும்போது. பரந்தாமன் தான் உண்மையான அப்பாவுடைய இனிமையான வீடு, நிராகார வீடு, நிராகார உலகம். உடல் கொண்ட யாருக்கும் அங்க வேலை கிடையாது. சூக்ஷ்மாதனாசினிக்கு கூட வேலை கிடையாது. சூக்ஷ்ம உடல் கொண்டவங்க கூட அங்க இருக்க முடியாது. சோ இந்த மூன்று வதனங்களை உலகங்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம உலகத்துல யாருக்கும் தெரியாது. ஆனா மூன்று உலகம் மூன்று உலகம்ன்றாங்க, எதுன்னு தெரியல அவங்களுக்கு. சொர்க்கம் நரகம் இந்த பூமி தான், இந்த மூணுமே ஒண்ணுதான் தெரியல அவங்களுக்கு. மூலவதனம் சூக்ஷ்மவதனம் ஸ்தூலவதனம் இதுதான் மூன்று உலகம். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை தான். செய்பவரும் செய்விப்பவரும் அவரு தான். கிரியேட்டர் டைரக்டர் பரமபிதா பரமாத்மா. இதுல நம்ம தப்பா புரிஞ்சிக்க கூடாது. செய்பவர் செய்விப்பவர் அவரு தான். அப்ப இங்க இருக்கிற எல்லாத்தையும் அவர் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு, அக்கிரமும் அவரு தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அது பக்தியில அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க. இது அப்படி கிடையாது. நல்ல விஷயத்தை எப்படி பண்ணணும்னு செஞ்சு காட்டி நம்மள செய்ய வைக்கிறார். உதாரணத்துக்கு இந்த முரளி நடத்தி இதை நீங்க மத்தவங்களுக்கு நடத்தணும். இனிமையா அன்பா இருந்து காட்டி இந்த மாதிரி நீங்களும் இருங்க. நினைவாக பைபிள்ல பாத்தீங்கன்னா எப்படி நான் மனிதர்களுக்கு ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சிஷ்யர்கள் கேட்கும்போது, அவரு சிஷ்யர்களுடைய காலை கழுவி துணியால துவைச்சு விட்டு, நான் இப்ப உங்களுக்கு எப்படி சேவை செஞ்சனா அந்த மாதிரி நீங்க மத்தவங்களுக்கு பண்ணுங்க. அந்த பணிவு அன்பு அப்படி சொல்றாரு. ஆனா அது அதுல ஒண்ணு அன்பு கிடையாது. ஓகே, பணிவு இருக்குது, பட் அதனால யாருக்கு என்ன நன்மை? காலை கழுவி விடுறதுனால என்ன நன்மை இல்லையா? சரி, அதே மாதிரி டைரக்ட், ஓ இந்த நாடகத்தை டைரக்ட் பண்றதே அவரு தானா, அப்ப இவ்வளவு மோசமான நாடகத்துலாம் காரணம் அவரு தானா? அப்படி கிடையாது. ஒழுங்கான வழி டைரக்ஷனை கொடுக்கறாரு. அந்த டைரக்ஷன் கொடுத்து அவர் வழிபடி நடக்கிறவங்களுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ற அந்த சொர்க்கம் கிடைக்குது 2500 வருஷத்துக்கு. கேட்காதவங்களெல்லாம் கேட்க கூடாதுன்னு அவரு ஒன்னும் சொல்லல. ஆனா அப்படி அவர் சொன்ன மாதிரி பைபிள்லயும் குரான்லயும் தப்பா போட்டிருப்பாங்க. அவரே இவங்களை இப்படி ஆக்கிட்டாரு, அவங்களை கேட்க முடியாத மாதிரி பண்ணிட்டாரு, அவங்க காதுகளை அடைச்சிட்டாரு அப்படி அப்படின்ட்டு. சரி, முதல்ல அவர் யார படிக்கிறாரு, சூக்ஷ்மவாதனத்தை படிச்சு அதுல சூக்ஷ்மவாதன வாசனைகளான பிரம்மா விஷ்ணு சங்கரரை படிக்கிறார். பிறகு பிரம்மா மூலமா அவருடைய முகவம்சாவளி, பிரம்மாவுடைய முகவம்சாவளி என்ன, பிரம்மா குமார் குமாரிகளை படைக்கிறார். எப்படி தத்து எடுக்கிறார், எப்படி அவர் கொடுக்கிற ஞானத்தின் மூலமாக, ஞானத்தினால ஈர்க்கப்பட்டு பேசுறது என் அப்பான்னு நிச்சய புத்தி உடையவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள். இதோடைய நினைவு சின்னம் அழக தில்வாலா கோயில்ல இருக்குது. ஆதி தேவன் பிரம்மாவை காமிக்கிறாங்க, கீழே தபஸ்யா செஞ்சிட்டு இருக்கிறாங்க, உங்களுடைய நினைவு சின்னம் அது, பாரதத்தை தூய்மையற்ற நிலையிலிருந்து யாரு தூய்மையா ஆக்குனாங்களோ அவங்களுடைய நினைவு சின்னம் அது. அப்புறம் யாருடைய நினைவு சின்னம், பிரம்மகுமாரிகளுடைய நினைவு சின்னம். அங்க பாத்தீங்கன்னா குட்டி 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 மகாவீர சிலைகள் இருக்கும். மதுபன் போனாலே அவசியம் தில்வாலா கோயிலுக்கு போனோம். அது போயிட்டு ரெண்டு மூணு மாசத்துக்கு அந்த எண்ணம் இருந்துட்டு நமக்கு எப்படி வச்சிருக்கிறாங்க, எப்படி இருக்கணும் அப்படின்ற வைராக்கியம் வரும். எந்த கோயிலுக்கு போனாலுமே அந்த வைராக்கியம் வரும். இந்த கோயில்ல போய் அந்த சிலைகளை பார்த்து அதுல என்ன ஞானம் இருக்குது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நமக்கு எவ்வளவு மகிமை பாடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அந்த வைராக்கியம் இருந்துகிட்டே இருக்கும். சேவைக்காக கோயிலுக்கு போகும்போது அந்த சிலை எல்லாத்தையும் பார்க்கணும், பார்க்கும்போது புரியும். எல்லா பிரியதர்ஷினிகளுக்கும் ஒரே பிரியதர்ஷன், ஒவ்வொரு ஆத்மாவும் அவருடைய பிரியதர்ஷினி தான். அங்க தில்வாலா கோயில்ல ஜெகதம்ப ஜெகத் பிதா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ராஜ யோகத்தின் தபஸ்ய செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அந்த கண்ணை திறந்த நிலையில யோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதா காட்டுவாங்க. அம்மா பாபா உட்கார்ந்துட்டு இருக்கிறதா தான் அங்க காட்டுறாங்க. ராஜயோகத்துல பகவான் சொல்றாரு, நான் இந்த பிரம்மாவுடைய சரீரத்தின் மூலமா உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கறேன். ஜெகதம்பாவும் இருக்கிறாரு, பிரஜாபிதா பிரம்மாவும் இருக்கிறாரு, பிரம்மா குமார் குமாரிகளும் இருக்கிறாங்க, அதர் குமாரிகளும் இருக்கிறாங்க. கோவிலை சார்ந்தவங்களுக்கு கூட குமாரிகள் யாரு அகற்குமாரிகள் யாருன்னு தெரியாது. அவசியம் ஜெகதம்பா ஜெகத் பிதாவின் குழந்தைகளாக இருக்கணும். சிவபாபா எல்லோருக்கும் வந்து ராஜயோகம் கற்றுக்கிறார். முதல்ல எப்படி பிரம்மாவை படைக்கிறாரு, சாதாரண உடல்ல வானப்பிரஸ்த நிலையில பிரவேசிக்கிறேன், அதனாலதான் இவர் ஆதி தேவன் ஆனாரு. மகாவீர்னு அழைக்கப்படுற பிரஜாபிதா பிரம்மா யாரோட குழந்தை, இந்த பிரம்மாவுடைய உடல்ல பிரவேசம் செய்யறேன், என்னோட பேரு சிவன். அப்படி என்று பாபா வர்றதே கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. யதா யதாஹி அப்படின்னு பாடப்பட்டிருக்குல்ல, இந்த சமயம்தான் அஸ்தமான உலகமா இருக்குது. எப்படி இது தூய்மையான உலகமா ஆகுதுன்னு புரிஞ்சுக்கணும். நான் தான் சத்கதி தாதா, கங்கை நதிய கதி சத்கதி தாத்தான்னு சொல்ல முடியாது. பதித்த பாவனர் பரமபிதா பரமாத்மா மட்டும்தான் கதி சத்கதி தாத்தா. அந்த ஹெவன்லி காட் ஃபாதர் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யறாரு அவருடைய குழந்தையா இருக்கும் பொழுது. பிறகு ஏன் அந்த காட் ஃபாதர் கிட்ட இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடையக்கூடாது, ஏன் நமக்கு அது கிடைக்காது புரிஞ்சுக்கணும் இல்லையா? தில்வால கோயில்ல கூட முழுமையான ஞாபகார்த்தம் இருக்குது. கீழே தவத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க மேல சொர்க்கத்தின் நினைவார்த்தம் இருக்குது. தேவி தேவதைகள் பாரதத்துல தான் இருந்தாங்க, அவசியம் தந்தை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வராரு. அவர் சொல்றாரு, நான் கல்ப கல்பமா கல்பத்தின் சங்கம யுகத்துல வர்றேன், அதுதான் யுகே யுகே அப்படின்னு வர்றது. சங்கம யுக யுகே, சங்கம யுகம் தான் மங்களகரமான யுகம். அப்ப கலியுக முடிவுல நான் வந்து சத்யுகத்தை ஸ்தாபனை செய்யறேன். இத தந்தை வந்து புரிய வைக்கிறார். அவர் தான் பிறப்பு இறப்பற்றவர். மனிதனை பகவான்னு சொல்ல முடியாது. மனிதர்களோ 84 பிறவிகள் எடுக்கிறாங்க. பாபா வந்து எல்லோருக்கும் சேவை இருக்குது. எல்லாருக்கும் அவங்கவுங்க சேவை இருக்கு. குடும்பத்திலே இருந்தா கூட அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லலாம், உறவினர்களுக்கு சொல்லலாம், எதுவுமே முடியலன்னா மனசா சேவை பண்ணலாம். மனசா சேவை எல்லாருமே பண்ணியே ஆகணும். இப்ப அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பிரதர்ஸ் எனக்கு தெரிஞ்சு என்ன பண்றாங்கன்னா, எஸ்எம்எஸ்ல வந்து பாபாவுடைய ஞானத்தை அழகா, அதாவது பாபா சொன்ன மகா வாக்கியங்கள் அது அஞ்ஞானிகளுக்கு புரியற மாதிரி மாத்தி எஸ்எம்எஸ்ல அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க டெய்லியும். சோ அது ஒரு மிகப்பெரிய சேவை தானே இல்லையா? சோ அந்த எஸ்எம்எஸ் ஃபார்வர்ட் பண்ணாலே போதும், அட்லீஸ்ட் கேக்குறாங்க, கொஞ்சம் மாறுவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்டியன் பிரதர் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாரு, எஸ்எம்எஸ்ல அனுப்புங்க அனுப்புங்கன்ட்டு, அனுப்புங்க நான் அனுப்புறேன் அப்படின்ட்டு. கொஞ்சம் விசால புத்தியுடைய பிரதர் அவர். சோ அனுப்பணும் எல்லோருக்கும், ஏன்னா தேவ ஆத்மா அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கும், வெளியே வர்றதுக்கு யூஸ் ஆகும். அப்ப கேப்பாங்க, உங்களுக்கு எப்படி இங்க எப்படி இந்த ஞானம் கிடைச்சது, எங்க இருந்து இதெல்லாம் அனுப்புறீங்க? அப்ப நாம அழைச்சிட்டு வரோம். ஏன்னா கிறிஸ்தவ மதத்துக்கே பாத்தீங்கன்னா அந்த ஞானத்தினால ஈர்க்கப்பட்டுதான் தேவ ஆத்மா போயிருக்கும். அதே ஞானத்தை கொடுத்தீங்கன்னா இங்க வந்துடும். ஆனா இது உண்மையான ஞானம் இல்லையா? பாபா சொல்றாரு, இப்ப அந்த தில்வாலா கோயில்ல ஜெகதம்மா, பிரஜாபிதா, பிரம்மா, பிரம்மகுமார் குமாரிகள், அதர்குமாரிகள், குமாரிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவங்க இதுல இவரு அப்பா, இவங்க எல்லாம் இவங்களுடைய குழந்தைங்க, இவங்க வந்து மம்மா பாபா, இதுல கல்யாணம் ஆனவங்களும் இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகாதவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரியவே தெரியாது அந்த கோயில் நிர்வாகத்தினருக்கு. சோ பாபா வந்து நமக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறாரு. ஆனா அங்க பாபா வந்து அவர் உடல்ல வர்றதுனால அங்க டக்குன்னு தெரியாது. ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா தில்வாலா கோயிலே ஒரு சிவன் கோயில் தான் இல்லையா? சிவன் கொடுக்கிற ஞானம் அங்க, ஆனா அங்க நந்தியே மூலஸ்தானத்துல வச்சிருக்கிறாங்க. அதுதான் கரெக்டும் கூட. சரி, சோ அவருடைய வயசான காலத்துல, அதாவது பிரம்மாவுடைய வயசான காலத்துல பாபா பிரவேசிக்கிறார். சிவ பாபா எதுக்கு பிரவேசிக்கிறாரு? ஆதி தேவனா படைக்க. சோ தேவர்கள், இவர் ஆதி தேவர், முதல் தேவர், ஆதி தேவர். சோ இது எப்படின்னா ஆதினாலும் முதல் இல்லையா? இப்ப பட்டாம்பூச்சியுடைய ஆதி பாத்தீங்கன்னா பியூபா ஸ்டேஜ், ஒரு 4-5 ஸ்டேஜ் வரும், லார்வா ஸ்டேஜ், ஒரு புழுவா வரும் அடுத்தது. அந்த மாதிரி தேவதைக்கு முந்தைய ஸ்டேஜ் தான் பிரம்மா அல்லது பிராமணர்கள். சோ அதுவும் ஒரு காரணம் அவங்கள ஆதி தேவன் அப்படின்னு சொல்ல. தேவர்களுக்கும் முன்னாடி இருந்தவங்க. அவருக்குதான் மகாவீர்னு சொல்றாங்க, நிறைய பேர் ஆதாம்ன்றாங்க. சரி, அவர் யாரோட குழந்தை? இப்ப பிரம்மா அல்லது ஆதாம் வந்து கடவுளுடைய குழந்தைன்னு அவங்களுக்கு தெரியல, அல்லாஹ்வுடைய குழந்தைன்னு அவங்களுக்கு தெரியல. இதுல காமெடி என்னன்னா, கிறிஸ்தவர்கள் ஆதாம் தப்பு பண்ணிட்டாரு, இயேசு கரெக்டா நடந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு புரியல ஆதாம்னா யாருன்னு தெரியல. அவரு கடவுளுடைய முதல் குழந்தை விநாயகர். அவரு மட்டும் இல்ல, பக்காவா அவர் சொல்றதை கேக்குற எல்லாரும் விநாயகர் தான். அதுலயே மூத்த விநாயகர் அவரு தான். அப்படித்தான் பிரம்மாவை படைக்கிறார். அவர் உடல்ல பிரவேசமாகி தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். நான் தான் சிவன், ஒளிப்புள்ளியா இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றார். அவர் வராம இருக்கிறது கிடையாது. அவர் எப்ப வராருன்றதான் யதா யதாகி, அதாவது எப்பொழுதெல்லாம் தர்மம் கீழான நிலையை அடையுதோ அப்பொழுது அதர்மத்தை அழித்து தர்மத்தை மீண்டும் நிலைநாட்ட நான் வருகிறேன். அப்ப மீண்டும் மீண்டும் அவர் வராருன்றது புரிஞ்சுது. அப்ப அது சக்கரம். இப்ப தர்மம் கீழான நிலையை அடையுது, அப்ப மேலான நிலையை உருவாக்குறாரு. இப்ப மேலான நிலையில இருந்து கீழான நிலை வர்ற வரைக்கும் அவர் வர்றதில்ல. இப்ப அந்த மேலான நிலையில இருந்து கீழான நிலை வர்றதுதான் ஒரு சக்கரம். சூப்பர் இல்லையா? இது வந்து கீதை உபதேசம் நடக்கிற இடத்துல நம்ம புரிய வைக்கலாம். கீதை நல்லா படிச்சவங்க முன்னாடி புரிய வைக்கலாம். சோ இப்பதான் வருவாரு, ஏன்னா இப்பதான் அவ்வளவு சுத்தமா இருக்குது உலகம் இல்லையா. காமம், கோபம், பற்று, பேராசாரங்கிற எல்லாம் தலை விரிச்சு ஆடுது. தூய்மையான உலகமா எப்படி ஆகுதுன்னு புரிஞ்சுக்கணும். இவ்வளவு கீழான உலகம் எப்படி தூய்மையான உலகம் ஆகுது இல்லையா? திடீர்னு அத ஒழுங்கற்ற உலகம் திடீர்னு எப்படி ஒழுங்காகுது? அதுதான் ஜீவன் முக்தி. அந்த ஜீவன் முக்தியை கொடுக்கற வல்லல், கேக்குறவங்களுக்கு, கேட்காதவங்களுக்கு முக்தியை கொடுக்கற வல்லல். ஆக்சுவலா எல்லாருக்குமே ஜீவன் முக்தி தான் இல்லையா? ஒரிஜினல் சொர்க்கம் நம்ம இருப்போம், மத்தவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி நரகமே கொஞ்ச நேரத்துக்கு அனுபவம் ஆகும், அவ்வளவுதான். அதுதான் குரான்ல பாத்தீங்கன்னா, நிராகரிப்பவருக்கு கொஞ்ச நேரம் சுகத்தை கொடுத்து என்றென்றும் துக்கத்தில் தள்ளிடுவேன்னு வரும். கொஞ்ச நேரம் சுகம்ன்றது எதை குறிக்குது? நரகத்துல அவங்களுக்கு கொஞ்சம் சுகம் சொர்க்கம் மாதிரி அனுபவம் ஆகும் முதல் பிறவி, அவ்வளவுதான். சோ ஒருத்தருக்கு முக்தியை தூய்மையாக்கி முக்தியை ஜீவன் முக்தியை கொடுக்கறது நான் தானே தவிர கங்கை நதி கிடையாது. இப்ப பதித்த பாவனர்ன்றது உண்மையிலே கடவுள் மட்டும்தான், பரமபிதா மட்டும்தான். அதனாலதான் அவரு ஹெவன்லி காட் ஃபாதர், சொர்க்கத்தை படைப்பவர் அப்படின்னு சொல்ல தூய்மையாக்கி சொர்க்கத்தை உருவாக்குற. அப்ப நம்ம அப்பா சொர்க்கத்தை உருவாக்குறாருன்னா அவருடைய குழந்தையா இருந்துகிட்டு ஏன் சொர்க்கத்தின் ஆஸ்தியை நீங்க அடையக்கூடாது? ஏன் நமக்கு கிடைக்க முடியாது? முடியும், கொஞ்சம் முயற்சி பண்ணணும். தில்வாலா கோயில்ல பாத்தீங்கன்னா கீழே தவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அது உண்மையில என்னது? ராஜயோகத்துல. எதுக்காக தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவங்க மைண்டுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குது அதுதான் மேல காட்டிருக்கிறாங்க. சொர்க்கம் நாராயணன் ஞாபகம் போறேன், அதுக்கு தூய்மையாகணும், அதுக்காக நான் அப்பாவை நினைக்கிறேன் அப்படின்னு நினைவு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுதான் மேல சொர்க்கத்தின் நினைவார்த்தம் இருக்குது. இதே பாரதத்துலதான் தேவதைகள் இருந்தாங்க, தூய்மையானவங்க. மீண்டும் அவங்க வரப்போறாங்க. நீங்க தான் அது தூய்மையற்று கிடக்குறீங்க. உங்களை நான் தூய்மையாக்குறேன், தேவதையாக்குறேன். ஒவ்வொரு கல்பத்துல சங்கம் யுகத்துல வந்து இதைத்தான் நான் பண்றேன். அப்ப சம்பவா யுகே யுகே நான் வருவது யுகயுகமாக நிகழ்கிறதுன்னு முடிக்கிறாங்க. அது எந்த யுகம்? சங்கம யுகம். ஒவ்வொரு சங்கம யுகத்துல நான் வரேன், சும்மா இஷ்டத்துக்கு அவர் வர்றதில்ல, சங்கம யுகத்துலதான் வர்றார். சோ அவர் வர்றதுனாலதான் அது மங்களகரமான யுகம். மங்களகரமான யுகம். இந்த கலியுக முடிவுல நான் வந்து வந்த உடனே அந்த கலியுகமே என்ன ஆயிடுது? சங்கம யுகமா மாறிடுது. நமக்கு வந்து சத்தியுகத்தை ஸ்தாபனை பண்ற, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது பிரம்மா கிடையாது. பிரம்மா உடல்ல வந்து சிவபாபா பேசிட்டு இருக்கிறார், பிறப்பிறப்பற்றவர் பேசுறார், பகவான் பேசுறார். மனுஷனை பகவான் சொல்ல மாட்டோம், பிரம்மாவை பகவான் சொல்ல மாட்டோம். மனுஷங்க 84 பிறவி எடுக்கிறான், பிரம்மா எடுத்திருக்கிறார், சிவபாபா எடுத்திருக்கிறார் ஒரே தடவை, அதுவும் திவ்ய ஜென்மம். மறுபிறவியில வர்றதே கிடையாது. இது மரண உலகம். சத்தியுகம் தான் மரணமற்ற உலகம், அமர லோகம். அமரர் அப்படின்னா மரணமற்றவர். இந்த கலியுகம் வந்து பயங்கரமான நரகம். மனுஷங்க ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, கத்தியாலையும் சரி, வார்த்தையாலையும் சரி, நடத்தையினாலையும் சரி. அதனாலதான் இது பயங்கர நரகம். மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் காடு இது அப்படின்னு ஒரு சினிமா பாட்டே வரும். ஆனா இதே பாரதம் கள்ளங்கபடமற்ற குழந்தைங்க மாதிரி இருந்த தேவதைகள் நிறைந்த தூய்மையான பாரதமா இருந்துச்சு. தேவதைகளை ஆட்சி செஞ்சாங்க இல்லையா? வரலாறுல எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராஜ்யம், இவங்களுடைய ஆட்சி காலம் பொன்னான ஆட்சி காலம். யாருடைய ஆட்சியும் பொன்னான ஆட்சி கிடையாது, தேவதைகளுடைய ஆட்சி தான். ஆனா அதை பத்தி வரலாற்று அறிஞர்களுக்கு தெரியவே தெரியாது. பாபா தான் அதை தெரியப்படுத்துற. தந்தை வருவதே தூய்மையற்ற உலகத்துல தூய்மையற்ற உடம்புல தான் வர்றார். யார் உடம்புல வர்றாரு தெரியுமா? எந்த ஆத்மா சத்தியுகத்தின் ஆரம்பத்துல முதல்ல பிறந்துச்சோ, ஸ்ரீகிருஷ்ணரா பிறந்துச்சோ, அந்த ஆத்மாவுடைய கடைசி பிறவியில எடுத்த சரீரத்துல தான் பாபா வர்றார். அதுலதான் வந்து ஆகணும். நம் பாபா சொல்றது அப்படியே கேட்கக்கூடிய சக்தி உள்ள குழந்தை உடம்புலதான் அவர் வர முடியும். அவருடைய நடத்தை, பிரம்மாவுடைய நடத்தை பார்த்தே நிறைய பேர் மாறினாங்க. அப்ப வந்து பாபா சொல்றது அப்படியே கேட்டு இருக்கிறார். ஆத்மா பரமாத்மா வெகு காலமா பிரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னு பாடுறாங்க. அப்ப அதுக்கு கணக்கு இருக்குது. வெகு காலம்ன்றது என்னது? 5000 வருஷம். முதன் முதல்ல இந்த பூமியில தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் வாழ்ந்தாங்க. 84 பிறவி முழுசா அவங்க தான் எடுத்தாங்க. நீங்க தான் அது. மற்றபடி இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்க, புத்த மதத்தை சார்ந்தவங்க எல்லாம் 84 பிறவி எடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க மனிதர்களின் வழியை ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடையாது. சோ இது வந்து அற்புதமா பைபிள்ல இருக்கும். இயேசு சொல்வாரு, என்னை நோக்கி கூப்பிடுற உனக்கு சொர்க்கத்துல இடம் கிடையாதுங்க. எப்படி வெளிப்பட்டுருக்கு பாருங்க, சூப்பரா. என்ன அர்த்தம்? ஒரு கிறிஸ்டியன், ஒரு முஸ்லீம், அதாவது எந்த மனுஷனை பிடிச்சவனும் சொர்க்கத்துக்கு வர முடியாது. பாரதம் தான் இந்த பரமபிதா பரமாத்மாவுடைய ஜென்ம பூமி. ராம் ஜென்ம பூமின்றாங்க சமஸ்கிருதம். அப்படி ராமர் இருந்ததுக்கான வரல ஒரு ப்ரூஃபே இல்ல அப்படின்ட்டு ஒரு பக்கம் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும், கண்ணுக்கு தெரிந்த ராமர் திரேதாயுக ராமரும் இங்கதான் இருந்தாரு. கண்ணுக்கு தெரியாத ராமர் சிவபாபாவுடைய ஜென்மபூமியே இதுதான். அதுவும் இப்ப இருக்குது அவருடைய ஜென்மம். எல்லா கண்டங்களையும் விட உயர்ந்தது இந்த பாரத கண்டம். ஆனா இப்ப இருக்கிறது கலியுகம் இல்லையா. உயர்ந்ததிலும் உயர்ந்த பாரத கண்டம் மிக தாழ்ந்ததாயிடுச்சு. காரணம் இது கலியுகம் ஆயினதுனால. இது அழிவற்ற உலக நாடகம். ஏன்னா ஒருவரும் முற்றிலும் அழியிறது கிடையாது. இந்த பூமியில நாடகம் நடந்துகிட்டேதான் இருக்குது. இல்ல உலகம் அழியும் போது கூட ஏதோ ஒரு இடத்துல சொர்க்கம் உருவாகி நடந்துட்டுதான் இருக்கு. இந்த நாடகம் நடந்துகிட்டேதான் இருக்குது. முற்றிலும் எப்பவுமே அழியிறது கிடையாது. இன்னொன்னா முடியறதும் கிடையாது. எப்பவுமே நடந்துகிட்டேதான் இருக்கும். அதனால இது பேர் அழிவற்ற நாடகம். உலக சரித்திர பூகோளம் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப நடக்குது. இந்த ஞானத்தை அறிந்து சுயதர்சன சக்கரதாரியா யார் ஆகுறாங்களோ அவங்கதான் உலக சக்கரவர்த்தி மகாராஜாவா ஆவாங்க. இப்ப மைண்டுக்குள்ள நான் நாராயணனா இருந்தேன், நாராயணனா இருந்தேன், நாராயணனா இருந்த ஆத்மா தான் கடைசி பிரிவில நான் இத சாப்பிடுறேன், கடைசி பிரிவில இப்படி பேசுறேன், இந்த நினைவு மீண்டும் மீண்டும் நான் நாராயணனா இருந்தேன், நாராயணனா ஆக போறேன். இந்த சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நாராயணனுடைய குணம் வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்பவே அங்க நாராயணனாவே பிறப்பான். மீண்டும் மீண்டும் நடக்குதுன்னு என்ன சொல்றாரு, நாராயணன் என்னென்ன மாயையை அதுக்கு முந்தைய பிறவில எதிர்கொண்டாரு அத நான் இப்ப பாத்துட்டு இருக்கேன். ஆனா நாராயணன் எப்படியெல்லாம் அதை வென்றார் அப்படி நான் இப்ப வென்றுட்டு இருக்கிறேன். அந்த போதை இருந்துகிட்டே இருக்கணும். பாரதத்துல தேவதைகளுடைய ராஜ்யம் இருக்கும்போது வேற எந்த தர்மமும் கிடையாது. தேவதா தர்மம் மட்டும்தான். சமஸ்தபுரல மனித வழிப்படி அதாவது குரான் பைபிள் படி உலகம் ஃபுல்லா ஒரு மதத்தை உருவாக்கணும்னு அர்ச்சிக்கிறாங்க. ஏன்னா அந்த மதத்துல வந்து கடவுளை கொலை பண்ண சொன்னார், நிராகரிப்பவரை கொலை பண்ண சொன்னாரு, அப்படி பக்கத்துக்கு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அழிக்க முடிஞ்சத நிறைய தர்மம் வந்துகிட்டேதான் இருக்கு. ஆனா இங்க அன்பா அமைதியா இருங்க, உங்களுடைய தர்மம் மட்டும் இருக்கும்னு பாபா சொல்ற, மற்றதெல்லாம் போயிடும். புது பாரதத்துல தேவதைகளுடைய பூ ராஜ்யம் இருந்தது. புத்தம் புது ராஜ்யம். இங்க இருக்கிற முறைகளே அங்க கிடையாது. புத்தம் புது ராஜ்யம் இருந்தது. சோ அந்த மாதிரி இப்பவே இருக்க சொல்றாரு. ஆனா இது கலியுகமா இருக்கனால கொஞ்சம் எச்சரிக்கையும் இருக்கணும். அதுக்குதான் நம்மள பாதுகாப்பா வச்சுக்கணும். பாருங்க, கடவுள் வந்து எவ்வளவு பெரிய விஐபியா இருந்தாலும் அவங்கள அவர் பாக்குறதே கிடையாது. நான் குழந்தைகளாகி உங்களைத்தான் பாக்குறேன். குழந்தைங்கள்லயும் பாத்தீங்கன்னா யார் பக்கா சேவாதாரியோ பாபா சொல்றத அப்படியே கேட்டு பாபா அன்புல உருகி இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் பாக்குறாரு. நம்மளும் அதே மாதிரி இருக்கும். பாபா சொல்றத கேட்கறவங்க அவங்களோட மட்டுமே நம்ம சேரணும். மற்றபடி சுபபாவனை இருக்குது, ஆனா விலகி இருக்கிறோம். சோ விலகியே இருந்துடும். சுத்தமாறும் சுபபாவனை இருக்கும், ஆனா சுத்தமாறும் விலகி இருந்துடும். ஏன்னா நீங்க அவங்களோட சேரும்போது அவங்களோட அவகுணத்தை பார்க்கும்போது அவங்களை பற்றி தவறான எண்ணங்கள் உங்களுக்குள்ள பதிய ஆரம்பிச்சிடும். அப்ப நாராயணனுடைய குணம் வராது. அதுக்காகத்தான் விலகி இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும். ஏன் விலகி இருக்கிறதுனா என்னுடைய தூய்மையின் சக்தி குறைய கூடாதுன்றதுக்காக விலகி இருக்கிறோம். வெறுத்து கிடையாது. அவங்களை பத்தி தப்பா பேசவும் கூடாது. கொஞ்சம் ஏதோ இருக்குதுன்னு தெரிஞ்சா நம்ம ஸ்லைட்டா விலகி இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா கண்டிப்பா மாறுவாங்கன்ற நிச்சய புத்தி இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் நாராயணனுடைய குணம். அப்படி இருக்கிறவங்க தான் புது பாரதத்துல புது ராஜ்யத்துல மகாராஜா மகாராணியா இருப்பான். அது உலக சர்வ சக்திவானுடைய ராஜ்யம், அவர் உருவாக்கின ராஜ்யமான அவர் ஆளல நமக்கு கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற அந்த ராஜ்யத்தை உங்ககிட்ட இருந்து யாருமே தட்டி பறிக்க முடியாது. பாருங்க அமைதியுடைய பலம், அமைதியினால் அடைஞ்ச ராஜ்யம் அது, உண்மையான அமைதி பரிசு அதுதான். அமைதியான உலகத்தையே பரிசா கொடுக்கிறார். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீநாராயணன் முழு உலகத்தின் எஜமானரா இருந்தாங்க. திடீர்னு எப்படி வந்தாங்க, அவங்கள யார் அப்படி ஆக்குனது, கண்டிப்பா இந்த உலகத்தின் படைப்பு கர்த்தா தான் அவங்கள உலகத்துக்கு எஜமானரா ஆக்கி இருக்கணும். அவருதான் பரமபிதா பரமாத்மா. அதனாலதான் எல்லா மதத்திலயும் அந்த பரமபிதாவுக்கு அவ்வளவு மிகுது, காட் ஃபாதர். இந்த சமயம் தேவதைகளுடைய பேரு அடையாளமே இல்ல, படம் மட்டும் இருக்குது. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, எதுக்கு குமுறோன்னே தெரியாது. சோ ஒரு காரணத்துக்காக ஒரு அஞ்ஞானியோட கோயிலுக்கு போனோம் சமீபத்துல. அப்ப போகும்போது அவர் சொல்றாரு, அந்த முருகன் கோயில் கோபுரத்தை அதை கும்பிடு ரொம்ப நல்லது. ஆனா அவர் நல்ல விதண்டவாதம் பேசுறாரு, அதனால எதுவும் நம்ம கேட்கல இல்லையா. அதுதான் ரொம்ப நல்லது. எதனால நல்லது, ஒரு அப்படி எடுத்து கையெழுத்து கும்பிட்டாலே அவங்களுக்கு நல்லதா இல்லையா. அவங்க யாரு, அவங்க மாதிரி ஆகணும். அவங்களுடைய படம் மட்டும், முருகன் வந்து தேவதை கிடையாது, நாராயணன் ராமர் இல்லையா, அவங்களுடைய படம் எல்லாம் இருக்கு. மற்றபடி அவங்களுடைய பேர் அடையாளமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த குணம் யாருக்கிட்டையும் கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா அவங்களை பத்தி யாருக்குமே தெரியல, அவங்க என்ன பண்ணாங்க, என்ன தொழில் பண்ணாங்க, என்ன காரியம் செஞ்சாங்க, இப்படி பூஜைக்குரியவர் ஆகுற அளவுக்கு தெரியல. இந்த நேரம் அரசாங்கத்துல கூட எந்த ஒரு சக்தியும் இல்ல. சூப்பர் பாருங்க, தங்களுடைய தர்மத்தை பத்தியே தெரிஞ்சுக்கல. பாத்தீங்கன்னா இஸ்லாமிய நாடுகள்ல பாத்தீங்கன்னா குரான் படியே தான் அங்க சட்டத்தை உருவாக்கி இருப்பாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது, இங்க கடவுளே இல்லைன்றவர் தான் இங்க சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. எங்க கடவுளே பிறந்த பூமியில, இது எவ்வளவு, அதுதான் சொல்றது, சக்தியே இல்ல. தங்களுடைய தர்மத்தை பத்தியே தெரிஞ்சுக்கல, உயர்ந்ததிலும் உயர்ந்த தர்மம் தெரிஞ்சுக்கல. தர்மம் தான் உண்மையான சக்தி. உண்மையான சக்தி தர்மம் தான். இது வந்து ரொம்ப முக்கியமானது இல்லையா. நம்மளுடைய தர்மம் தேவதா தர்மம், அதுல இருக்கிற அந்த அமைதி, அதுதான் சக்தியே. தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர் தந்தை, அவர்தான் சர்வசக்திவான். அதனாலதான் காட்ஃபாதர் நம்மளுடைய அப்பா, ஞானம் நிறைந்தவர், நம்மளுடைய டீச்சரும் கூட. ஆனா அந்த ஞானத்தை நமக்கு போதிக்கிறார், போதிச்சு நம்மள தூய்மை ஆக்குறார். அந்த தூய்மை ஆக்குற ஞானத்தை கொடுக்கிறார். அதனாலதான் அவரு பதித்த பாவனர். சோ உண்மையான வழி, சத்தியுகத்துக்கான உண்மையான வழியை கொடுக்கிற சத்குரு அவரு. அவருக்கு எந்த குருவும் கிடையாது, அவருக்கு எந்த அப்பாவும் கிடையாது. சுப்ரீம் ஃபாதர் அவருக்கு மேல யாரும் கிடையாது. சுப்ரீம் டீச்சர் அவருக்கு மேல ஒரு டீச்சர் கிடையாது. ஏன்னா ஞானம் நிறைந்தவர், ஞான கடல் அவரு. வேற எந்த மனுஷனுக்கும் இந்த மனித சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் தெரியவே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது, இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி, ரெண்டு புள்ளிக்கு கோடை கேச்சு, அப்படியே பின்னாடி போனா இந்த மாதிரிதான் அப்படி இருக்கணும் ஒரு அனுமானம் அப்படி இருக்குது. சோ யாருக்குமே தெரியாது இந்த உலகத்துடைய ஆரம்பம் எவ்வளவு உயர்ந்ததா இருந்துச்சுன்னு தெரியாது. அது நம்ம ரொம்ப தாழ்ந்ததா இருந்த மாதிரி அப்படி நினைச்சிட்டு இருக்கிறான். சோ சயின்ஸ தப்புன்னு ப்ரூவ் பண்ணணும், மதங்கள் தப்புன்னு ப்ரூவ் பண்ணணும், அதுலதான் இருக்குது நம்மளுடைய சேலஞ்ச். எல்லையற்ற டீச்சர், எல்லையற்ற சத்குரு அவரு. அவருக்கு யாருமே டீச்சரோ குருவோ கிடையாது. இப்ப பாரதம் ஏழையா தூய்மை இல்லாம அழுக்கா கிடக்கு. மாயை அப்படி ஆக்கிப்பா. தூய்மையான ராஜ்யம் நடந்த ஸ்தானமா, ராஜஸ்தானமா, தூய்மை ராஜஸ்தானா இருந்த பாரதம் இன்னைக்கு அசுர ராஜஸ்தானா ஆயிடுச்சு. சத்யுகத்துலதான் தெய்வீக ராஜஸ்தான் இருந்துச்சு இல்லையா. நிறைய பேர் வந்து இந்த ராஜஸ்தான், ராஜஸ்தான்லதான் மதுபன் இருக்கு இல்லையா, பாபா அங்கதான் வர்றாரு. சோ இதுதான் சொர்க்கமா மாறும் அப்படின்னு ஞான சிந்தனை பண்ணி சொல்றாங்க. அந்த இயற்கையின் மாற்றத்துல இது அங்க போயிடும், டெல்லிக்கு போய் டெல்லி இருக்கிற இடத்துக்கு அது போயிடும் அப்படின்றாங்க. சோ அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. சரி, ஏன்னா ஒரு விதத்துல அது ரைட்டு மாதிரி தெரிஞ்சாலும் இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா இங்க மதுபன்ல இருக்கிறவங்க அங்கதான் கிருஷ்ணரே இருக்கிறாருன்னா அவங்களுக்கு தான் ஞானம் தெரிஞ்சிடுமே இல்லையா. சோ அதனால நம்மளால அதை கணிக்க முடியாது. சரி, அழிவற்ற தந்தையுடைய ஜென்ம பூமி இது. பாரத கண்டம் ஒரு பொழுதும் அழிஞ்சு போகாது. மற்ற எல்லாமே அழிஞ்சு போயிடும். உயர்ந்ததுல உயர்ந்தா அழிவற்ற கண்டம் இந்த பாரதம் சொர்க்கமா இருந்துச்சு தூய்மையா இருக்கும் பொழுது. அப்படி உருவாக்கின தந்தை அவதரித்த பூமி இது. அந்த அப்பாவுக்கு இந்த நாடகத்துல பங்கு இருக்குது. அவர் அவதரிச்ச பூமியுடைய பவர் பாருங்க, ஒருபொழுதும் அழிஞ்சு போகாது. இப்ப அவர் பாரதம் சொல்றது வந்து சொர்க்கத்தை தான் சொல்றாரு இல்லையா. சோ அது எந்த இடமோ அந்த இடம் வந்து அழிஞ்சு போகாது, மத்த எல்லாமே அழிஞ்சு போயிடும். இந்த தூய்மையற்ற சிருஷ்டிய தூய்மையாக்கி ஆதிசனாதன தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறார் பிரம்மா மூலமா ஞானத்தை கொடுத்து. அதே மாதிரி சங்கர் மூலமாக அநேக தர்மங்களின் விநாசமும் நடக்குது. சோ இதை பற்றி சங்கர் யார் அப்படின்னு பாபா ஓபனா சொன்னது கிடையாது. பட் ஆனா ஒரு வாணியில மறைமுகமா சொன்னார், இதே பிரம்மா தான் சத்யுகத்துல விஷ்ணு ஆக போறாருன்னா சங்கர் மட்டும் யாரா இருப்பாரு சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொன்னார். அது துல்லியமா அது என்ன பார்ட் அப்படின்னு தெரியாது. சோ அந்த யோகத்துடைய பார்ட்டா இருக்கலாம். பாபா அந்த சொர்க்கம் வரணும்னு ஒரு கடுமையான வைராக்கியம் இருக்கும்போது தானாவே நரகம் அழிய ஆரம்பிக்கும். அதுதான் சங்கர் கண்ணை திறந்தவுடன் உலகம் அழியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது உண்மையிலே தீமை கிடையாது. எப்படி புரிய வைக்கிறார் பாருங்க, தீமை கிடையாது. ஒரு கால்ல வந்து ஒரு பெரிய கொப்பளம் இன்ஃபெக்ஷன் சீல் புடிச்சிட்டு இருக்குது. சோ ஆப்ரேஷன் பண்றது ரொம்ப கஷ்டமா. இப்ப வந்து மயக்க ஊசி இதெல்லாம் வந்துருக்கு, இது இல்லாதப்பவும் பண்ணிருப்பாங்கல்ல, அப்போ கொஞ்சம் வலிக்கதான் செய்யும். இருந்தாலும் அது நன்மைதான். அப்ப அந்த கொஞ்சம் வலியை தாங்கிக்கிட்டா கால் சரியாயிடும், இல்லைன்னா காலை எடுக்கிற மாதிரி ஆயிடும். அதே மாதிரிதான் பாபா சொல்றார், இப்ப பல தர்மங்களின் விநாசம் நடக்க போகுது, அது தீமை கிடையாது, அதன் மூலமா தான் உயர்ந்த அந்த தர்மம் வரப்போகுது. இது ருத்ர ஞான யஜ்யம். இதுல இருந்து விநாச ஜுவாலை கொழுந்து விட்டு எரியுது. சிவன்னாலே ஐக்கும் கடவுள்னு சொல்லிட்டாங்க, சங்கருக்கு பதில் சிவன் சொல்லிட்டாங்க. சோ ஒரு விதத்துல அது உண்மை, டைரக்டா அழிக்கல, இந்த ஞானத்தின் மூலமாக விநாசத்தை புறப்படுது, ஒழுந்து விட்டு எரியுதுன்ற. கீதையின் படைப்பு கர்த்தா நான், பரமபிதா பரமாத்மாவாகிய நான், சரீரமற்ற நிராகாரா இருக்கிற நான் தான் கீதையின் படைப்பு கர்த்தா. ஆனா மனிதர்கள், அதாவது கீதையின் மகா வாக்கியங்களை சொன்னது சிவன், ஆனா மனிதர்கள் கிருஷ்ணர் சொன்னதா அவர் பேரை போட்டுட்டாங்க. அதனால்தான் இவ்வளவு குழப்பம். பகவான் சொல்றாரு, நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன், நீங்க ராஜயோகிகள், முழு பழைய சிருஷ்டியை தேகத்தோடு சேர்த்து என்னெல்லாம் இருக்குதோ அனைத்தையும் நீங்க தியாகம் செய்யணும். நான் வழிகாட்டியாகி அனைவரையும் திரும்ப அழைச்சிட்டு போக வந்திருக்கிறேன். தந்தை தான் துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். அரைக்கல்பம் பக்தி அதாவது ராவண ராஜ்யமாகும். இந்த ராஜயோகம்னால என்ன அர்த்தம், பழைய சிருஷ்டிய ஃபுல்லா மறக்கிறது, எல்லாத்தையும் புத்தினால தியாகம் பண்றது, பழைய உலகத்துல இருக்கிற எதுவுமே உங்களுக்கு பிடிக்க கூடாது. சோ அதுக்கு பாபா சொல்வார், மூக்கு கண்ணாடி கதை சொல்வார், மூக்கு கண்ணாடி கைத்தடி. ஒருத்தன் சாகும்போது என் கைத்தடி எங்க இருக்குதுன்னு ஞாபகம் இருந்தா கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது, அந்த என்னுடையதுன்றது. சோ அதுக்குதான் பாபா சொல்ற, இந்த பழைய உலகத்துடைய எந்த கவர்ச்சியும் உங்களை புரிச்சு ஏத்தரக்கூடாது, எந்த பொருளும் உங்களை கவர்ந்து ஏத்தரக்கூடாது. அதுதான் தியாகம் பண்றது. எல்லாம் மைண்டுக்கு எந்த எண்ணம் வந்தாலும் சுவாகா பாபா கிட்ட அதை சுவாகா போட்டுரும். யாருடைய எண்ணம் வந்துச்சுன்னா பாபா இந்த நெருப்புல போட்டணும், வெறும் பாபா நினைவு தான் இருக்கணும். நான் வழிகாட்டியாகி எல்லோரையும் திரும்ப அழைச்சிட்டு போக வந்திருக்கிறேன், எல்லோரின் துக்கத்திலிருந்து விடுவிக்கிறேன். அதனால துக்கம் நிறைஞ்ச இந்த உலகத்தை புத்தியினால மறந்துடுங்க. மற்றவங்களை காப்பாத்தணும்ன்ற கருணை எண்ணம் மட்டும் இருக்கணும், அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க கூடாது. அரைக்கல்பம் பக்தி பண்ணும், பண்ண வச்சது ராவணன். ஏன்னா அவங்க கொடுத்த துக்கம் தாங்காம தான் பக்தியே பண்ணும் இல்லையா. அடுத்த அரைக்கல்பம் ராமராஜ்யம், அங்க நீங்க எந்த பக்தியும் பண்ண தேவையில்ல. ஏன்னா பக்தி பண்ற மாதிரி இறைவனை நினைக்கிற மாதிரி அங்க எந்த விதமான கஷ்டமும் வராது. இப்படின்னா அந்த கடவுளே வந்து புரிய வைக்கிறாரு, எந்த மனுஷனும் இதை புரிய வைக்க முடியாது. ஆத்மாக்கள் கிட்ட தந்தை உரையாடுறார், புரிய வைக்கிறார். குழந்தைகளே, இது இல்லற மார்க்கம், ஆத்மாக்கள் கிட்ட பாபா பேசுற. எந்த மனுஷனும் ஆத்மாக்கள் கிட்ட பேச முடியாது இல்லையா, பாபா தான் பேசுற. ஆத்மாக்களை எழுப்புறார். குழந்தைகளே, யார சொல்றாரு, ஆத்மாவை சொல்றாரு, உடலை சொல்லல. இது உங்களுடைய தூய்மையான இல்லற மார்க்கம் சொர்க்கம். பாரதத்துல தூய்மை இருக்கும் போதுதான் சுகமும் சாந்தியும் இருந்துச்சு, இப்ப தூய்மை இல்ல அதனால சுகமும் சாந்தியும் இல்ல. ஒரு மனுஷனே கல்யாணம் லவ்னு வரும்போதுதான் அந்த அமைதியெல்லாம் இழக்கிறான், கஷ்டமே வருது. ஏன், தூய்மை இழக்கிறதுனால. எல்லோருமே இங்க நோயாளியாக, மனநோயாளி உடல் நோயாளியாக துக்கமுடையவர்களாகத்தான் இருக்கிறாங்க, காரணம் தூய்மை இழந்ததுனால. மம்மா சூப்பரா சொன்னாங்களே, தூய்மை இல்லாத குழந்தை பிறக்கிறதுனாலதான் உடல் உருவாகுறதுனால காமிசனால உடல் உருவாகிறதுனாலதான் அதுல நோய் வருதுன்றான் சமஸ்கிருதம் இல்லையா. இப்ப பாரதமே துக்கம் நிறைந்த இடம் ஆயிடுச்சு, துக்கதாமம் ஆயிடுச்சு. ஆனா இதே பாரதம் சுகதாமமா இருந்துச்சு. இப்ப தந்தை சொல்றாரு, குழந்தைகளே என்னோட தொடர்பு கொள்ளுங்க நினைவு மூலமா. இது வந்து நம்ம படம் பிரம்மகுமரி சென்டர்ல உருவாக்குவோம். என்ன படம் அது? போன் மூலமா ஒருத்தட்ட பேசுற மாதிரி இறைவன் மூலமா பேசுறதுக்கு தேவைதான் ராஜயோகம். சதமாக சொல்ற நினைவு மூலமா என்ன தொடர்பு கொள்ளுங்க, அதாவது யோகத்துல இருங்க. எப்படி தொடர்பு கொள்ளணும்? ஒரு நாட்டுக்கு வேற நாட்டுக்கு போன் பண்ணா முதல்ல கண்ட்ரி கோடு போட்டுட்டு போன் நம்பர் போடுற மாதிரி இங்க முதல்ல என்ன பண்ண, நீ ஆத்மான்னு முதல்ல நினை, புரிஞ்சுக்கிட்டு என்ன நினை, நீயே பரமாத்மா கிடையாது. அதுல நிச்சய புத்தி வரணும். நீ ஆத்மா, ஆத்மா வேற பரமாத்மா வேற, அதுல நிச்சய புத்தி வரணும். ஆனா சன்னியாசிகளை பாருங்க, இறைவன் எங்கும் நிறைந்தவர்னு தப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது வேற ரொம்ப சவுண்டா வேற சொல்றாங்க. பரமாத்மாவுடையது மிக உயர்ந்த மகிமை, சர்வவியாபின்னு சொல்றதுனால அவருக்கு மகிமையே இல்லாம போயிடுச்சு. எல்லா இடத்துல நிறைஞ்சிருக்கிறாரு, தப்பு எல்லாம் அவரு தான் பண்றாருன்னா அப்ப அவருக்கு எந்த மகிமையும் இல்லாம போயிடுச்சு. அத சொல்லணும், பரமாத்மா எங்கும் நிறைந்தவர் கிடையாது, அவருக்கு ஈக்குவலா யாரும் நெருங்க கூட முடியாது. சத்தியுகத்துல நீங்க தூய்மையா இருந்தீங்க குழந்தைகளே, இப்பத்தான் தூய்மையை இழந்து கிடைக்கிறீங்க, துக்கத்துல துடிக்கிறீங்க தூய்மை இழந்ததுனால. சோ பிராமணன் தேவதை சத்திரியர் வைஷ்ய சூத்ரர்ன்றது வர்ணம், சூத்ரர்கள் துக்கத்துல துடிச்சிட்டு இருப்பாங்க, தேவதைகள் சுகத்தின் உச்சத்துல இருப்பாங்க. அப்படி சூத்ரர் தேவதைய ஆக்குறது தான் பிராமணன். அதுக்காகத்தான் நீங்க பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளா பிராமணனா ஆகி இருக்கிறீங்க, தேவதைய ஆகிறதுக்கு, இந்த உலகத்தை சொர்க்கமா ஆக்குறதுக்கு. ஆனா பிரம்மாவுக்கு குழந்தை நீங்க, அந்த பிரம்மாவு யாருக்கு குழந்தை? அந்த பிரம்மாவுக்கும் ஜென்மம் கொடுத்தது யார்? சிவா பாபா. எப்படி ஜென்மம் கொடுக்கிறார்? நான் பிரம்மாவுக்குள்ள பிரவேசமாகி இவருக்கு பிரம்மான்னு பேரு வச்சேன், இவரை தத்தெடுத்தேன், இவருதான் இந்த பாக்கியமான ரதம், பாக்கியசாலி ரதம், இறைவனுக்கே தன் உடலை கொடுத்த ரதம். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாய் பெரிய வல்லல்னுவாங்க இல்லையா, இங்க கடவுளுக்கு தன் உடலை தேராக கொடுத்தார் பிரம்ம பாபா. பாக்கியசாலி ரதம் அப்படித்தான் பிரம்மா படைக்கப்படுறார். ஏன்னா அவர் உடலுக்குள்ள பிரவேசமாகி பிரம்மான்னு பேர சிவபாபா வைக்கிறார், அப்படிதான் அவர் பிரம்மாவாகிறார். சாதாரண லேக்கராஜா கலியுகத்து ஒரு மனிதனா இருந்தவர் இந்த உலகத்தின் ஆதி தகப்பனா எப்ப ஆகிறாரு? சிவன் அவருக்குள்ள பிரவேசிச்சு பிரம்மான் பேர் வைக்கும் பொழுது. அந்த பாக்கியசாலி ரதத்துல இருந்துதான் நான் உங்களுக்கு மாயை மீது வெற்றி அடைய வைக்கக்கூடிய ஞானத்தை சொல்றேன், மாயை மீது வெற்றி அடைய வைக்கிறேன். அதுதான் மறைமுகமாக இருந்து அம்பு விட்டார் ராமர் வாளைய கொல்றதுக்கு அப்படின்வாங்க. அது உண்மையிலே ராமர் கொடுக்கிற வழியின் மூலமாக சுக்ரீவனாகிய நாம மாயைகள், அதுல அண்ணன் வாலின்னு காட்டிட்டான். அதுல அந்த வாலி பாத்தீங்கன்னா ஒரு பெண் பித்தனா காட்டுவாங்க. சோ அதனால சோ அப்ப காமத்தை வெல்றதுதான் அப்படி காட்டுறாங்க. மற்றபடி இம்சை கொடுக்கக்கூடிய போர்க்களமோ யுத்தமோ எதுவும் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி இம்சை கொடுக்கக்கூடிய மகாபாரத யுத்தத்துக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு அவர் இந்த ஞானத்தை சொல்லல. மாயை மீது வெல்லக்கூடிய யுக்தியை நான் போதிக்கிறேன், நீங்க தான் உண்மையிலே அஹிம்சாவாதிகள். சமசூத்திர காந்தி அஹிம்சை வழிபடி சுதந்திரம் வாங்கினாங்க. இறைவன் யாரையாவது எதிர்த்து போராடுவா கத்துக் கொடுக்கிறார். மாயையை வெல்ல சொல்ற மனுஷனை கிடையாது. மனுஷனை எதிர்க்கிறோம்னால அது இம்சை தான். உண்மையான அஹிம்சாவாதிகள் நீங்க தான். இரட்டை அஹிம்சாவாதிகள். ஏன்னா ரெண்டு விதமான இம்சையும் நீங்க பண்றது இல்ல. முதல் இம்சை காம வாளை செலுத்துறது. பார்வையாலே என்னை வெட்டி வீழ்த்திட்டாலேன்னு லவ் சாங் எழுதுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த காமம்ன்றது ஒரு வாள் மனுஷனை நிலைக்குலைய வைக்கிறது. ரெண்டாவது ஸ்தூலமாக ஒரு மனுஷனை கொலை பண்றது. இந்த ரெண்டு இம்சையும் நீங்க கொஞ்சம் கூட பண்றது கிடையாது. இல்ல அந்த காமத்துல ஆரம்பிச்சு அது கொலையில போய் முடியுது. இந்த காமம் மகா எதிரியாகும். மனைவி வந்தவொடனே அப்பா அம்மாவை விட்டுட்டு போறாங்க அப்படின்னாலே அது ஒரு கொலை தானே இல்லையா? தன்னுடைய பையன் இல்லாத அந்த இயக்கத்திலேதான் அவங்க சாகுறாங்க, சீக்கிரமா சாகுறாங்க. அப்ப அதுவுமே ஒரு கொலை தானே. ரொம்ப அவசரம். காம மகா எதிரி. இதன் காரணமா தான் நீங்க முதல் இடைக்கடையில் துக்கம் அடைஞ்சிருக்கிறீங்க. ராவண ராஜ்யம் துவாபர யுகத்திலிருந்து ஆரம்பமாகுது. பிரம்மாவுடைய இரவு ஆரம்பமாகும் பொழுது ராவணராஜன் ஸ்டார்ட் ஆகுது. எப்ப பிரம்மாவுடைய இரவு ஸ்டார்ட் ஆகுது? துவாபர யுகத்திலிருந்து. எதனால? காமத்தினால. காமம் என்டர் ஆகும் போதுதான் சாத்தான் என்டர் ஆகிறான். அவன் என்டர் ஆன ஆரம்பத்துல இருந்து, அதாவது துவாபர யுக ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கலியுக இறுதி வரைக்கும் துக்கம் தான் அடைஞ்சீங்க. சோ இந்த சங்கம் யுகம் தான் எல்லாத்தையும் விட நன்மை செய்யக்கூடிய யுகம், சொர்க்கத்தையும் விட. ஏன்னா சொர்க்கம் ஆல்ரெடி தூய்மை ஆனவங்க வர்ற இடம், ஆனா தூய்மையற்ற கீழானவர்களை மேலானவர்களை ஆக்கக்கூடிய யுகம் இந்த சங்கம் யுகம். ஆக்கக்கூடியவர் சிவ பாபா மற்றும் பிராமணர்களாகிய நாம. சோ இப்ப அப்படியே கோபுரத்துல வைக்கிறார், உச்சி கோபுரத்தின் உச்சியில வைக்கிறன்னு. இந்த மாதிரி பாபா நம்மள சத்தியுகத்தின் உச்சியில ஏற்றி விடுறாரு. ஆனா அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிக்கிட்டே வரும். தேவதையில இருந்து சத்திரியராகவும், அடுத்த யுகத்துல வைஷ்யராகவும், அடுத்த யுகத்துல சூத்ரராகவும் ஆகித்தான் தீரணும், இறங்கித்தான் ஆகணும். யாரு பிராமண தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்களோ அவங்கத்தான் பிரம்மா குமார் குமாரிகளாக மீண்டும் ஆவாங்க. ஆனா இப்ப அவங்க எல்லா மதத்திலும் இருப்பாங்க. நம்ம வேலை இந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பாரதம் ஜீவன் முக்தி நிலையில இருந்துச்சு, இப்ப ஜீவன் பந்தனமா இருக்குது. ஒரு சில குழந்தைங்கள்லாம் பாத்தீங்கன்னா யார் கூட வேணாலும் அப்படியே பேசும், ஜாலியா ஆச்சரியமா இருக்கும். உங்களை திட்டுறவங்க கூட கூட போய் மறுபடியும் போய் ஜாலியா பேசும். அதுதான் ஜீவன் முக்தி நிலை. எனக்கு இவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எதுவுமே, யார பார்த்தாலும் ஆனந்தம், அவ்வளவு சந்தோஷம். அப்படி இருந்துச்சு பாரதம். ஆனா இன்னைக்கு யார பார்த்தாலும் குறைதான் கண்ணுக்கு தெரியுது. இவன் ஃப்ராடா இருப்பானோன்ற சந்தேகம் தான் வருது. ஜீவன் பந்தனம் மாட்டிக்கிட்டான், விருப்பு வெறுப்புல மாட்டிக்கிட்டான். ஒரு வினாடியில எல்லாத்தையும் கட் பண்ணிடுறாரு, பந்தனத்துல இருந்து கட் பண்ணி ஜீவன் முக்தி நாராயணன் ஆக்கியாரு. எல்லோரும் நல்லவங்களாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க ஒரே வினாடி. அனைத்தும் நன்மைக்கு என் வழிபடி நட, சூக்ஷ்மமா கூட யாருக்கும் துக்கம் கொடுக்காத, என்னுடையதுன்னு உடல் உட்பட எதையுமே நினைக்காத என்று. அதான் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி. சுதந்திரமா லேசா ஜாலியா இருப்போம். தந்தை கிட்ட இருந்து கல்ப கல்பமா பாரதத்துக்கு எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிது. முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்திய மனிதர்கள் மனிதர்களுக்கு கொடுக்க முடியாது. கடந்து செல்ல செய்பவர் ஒரே ஒரு சத்குரு தான். நீங்க உலகத்தின் படைப்பு கர்த்தா, தந்தை மூலமா உலகத்தின் எஜமானராகிட்டு இருக்கிறீங்க. தந்தை சொல்றாரு, நானே பலனை எதிர்பாராதவன். பிரம்மா மூலமா உங்களை உலகத்தின் எஜமானராக்கி நான் வானப்பிரஸ்தத்துல அமர்ந்துக்கிறேன். துக்கத்துல எல்லோரும் என்னை நினைவு செய்வாங்க, சுகத்துல யாருமே நினைவு செய்ய மாட்டாங்க. இப்ப எல்லா பக்தர்களும் ஒரு பகவானத்தான் நினைவு செய்யறாங்க, பிறகு சர்வவியாபினும் சொல்லிடுறாங்க. பிறகு எப்படி பக்தர்களாக இருக்க முடியும்? இது தவறான ஞானம் இல்லையா? தந்தையோ முகவம்சாவளியை படைக்கிறார். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் முக வம்சாவளி. அந்த பிராமணர்கள் விகாரத்தின் வம்சாவளி ஆவாங்க. அவங்க ஸ்தூல வழிகாட்டி, நீங்க ஆன்மீக வழிகாட்டி. இப்ப தந்தையாகி என்ன நினைவு செய்யுங்கன்னு எல்லா ஆத்மாக்களுக்கும் பாபா சொல்றேன். தந்தைய மறக்கலாமா? தந்தைய மறந்தீங்கன்னா ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? என் ஒருவனை நினைவு செய்யுங்க, மற்ற எல்லாமே என்னுடைய படைப்பு தான். சோ குரானுடைய சாரமே இதுதான், மற்ற எல்லாமே அவருடைய படைப்புகள். அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்க முடியாது. நல்லது. ஒவ்வொரு கல்பத்திலும் எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி கிடைக்குது இதே பாரதத்துக்கு. அப்ப எவ்வளவு பெருமைப்படணும் பாரதவாசிகளாக நாம், இல்லையா? மற்றபடி எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனுக்கு முக்தியும் கொடுக்க முடியாது, ஜீவன் முக்தியும் கொடுக்க முடியாது. காரணம் அவங்களுக்கே தெரியாது. ஒரே ஒரு சத்குரு தான் இந்த துக்கம் நிறைந்த உலகத்துல இருந்து கடந்து போகக்கூடிய வழிய, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழிய சொல்ற அவருதான் சத்குரு. ஆனா இங்க மனுஷங்க மனுஷனுக்கே பகவான் பேரு, சத்குருன்னு பேரு வச்சு நிந்தனை பண்ணிட்டு இருக்கிறான். மனுஷனை சத்குருன்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய நிந்தனை இறைவனுக்கு, இல்லையா? நீங்க உலகத்தின் படைப்பு கர்த்தா, தந்தை மூலமா உலகத்தின் எஜமானர் ஆகிட்டு இருக்கிறீங்க. பாபா சொல்றார், நானே பலனை எதிர்பாராதவன். பிரம்மா மூலமா உங்களை உலகத்தின் எஜமானராக்கி நான் வானப்பிரஸ்தத்துல அமர்ந்துக்கிறேன். உலகத்தின் படைப்பு கர்த்தா தான் வந்து அந்த உலகத்தின் எஜமானரா ஆகிறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்க முடியும். சோ சொல்லிக் கொடுத்து ஆக்கிட்டு இருக்கிறார், உலகத்தின் எஜமானரா ஆக்கிட்டு இருக்காரு நம்மள. ஆனா இதுக்கு பிரதிபலனா அவர் எதையுமே எதிர்பார்க்கல, அனுபவிக்கிறதும் கிடையாது. நான் பலனை எதிர்பாராதவன், பலனை அனுபவிக்காதவன், அபக்தா. சோ அதுதான் பெரிய விஷயம். பலனை எதிர்பார்க்கல இல்லையா? இப்ப காந்தி வந்து அவரை ட்ரெயின்ல இருந்து புடிச்சு தள்ளினதுடைய பழி தீர்க்கறதுக்காக கூட அந்த ராஜ்யத்தை வெள்ளக்காரங்களை துரத்தி இருக்கலாம். சோ அதுக்காக எல்லாரும் எதிர்க்க, கம்னு இருந்தவங்க எல்லாம் டேய் நம்ம அடிமையா இருக்கிறோம் அடிமையா இருக்கிறோம் வா வா போராடலாம்னு சொல்லி. இப்ப பாத்தீங்கன்னா அவரு ஏதோ ஒரு பலனை எதிர்பார்க்கிறார். எதிர்பார்க்கிறவங்க வந்து தப்பான வழிய கண்டிப்பா நடத்துவாங்க நம்மள. மனிதர்கள் எல்லோருமே பலனை எதிர்பார்க்கிறோம், ஆனா இறைவன் எதிர்பார்க்க மாட்டார். அப்ப அவர் எதுக்கு தப்பான வழியை சொல்லணும்? அவருக்கு எல்லாரையும் பிடிக்கும், அதனால அவர் தப்பான வழியை சொல்ல மாட்டார். உலகத்தின் எஜமானரா நான் உங்களை ஆக்கிறேன், பிரம்மா வாயு ஞானத்தை கொடுத்து கொடுத்துட்டு நான் வானப்பிரஸ்தத்துக்கு போயிடுறேன், பரந்தாமத்துக்கு போயிடுறேன். அன்பேஷ்யம்ன்றது துக்கத்துலதான் எல்லாருமே கடவுளை நினைக்கிறாங்க, சுகத்துல யாருமே என்ன நினைக்கிறதே கிடையாது. இப்ப எல்லா பக்தர்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது என்ன மாதிரி நரகம். ஆனா என்ன நினைச்சிட்டு கடவுளை பத்தி தெரியாம நினைக்கிறாங்க. அதனாலதான் எங்கும் நிறைந்தவனே எங்கும் நிறைந்தவன் என்னப்பா கேக்குறீங்க இல்ல சர்வே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப எல்லா இடத்துலயும் நான் நிரம்பி இருக்கிறோம், உனக்குள்ளயும் நான் நிரம்பி இருக்கிறேன். நீ பக்தன் கிடையாது, நீயே கடவுளாச்சு, அப்புறம் எதுக்கு நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? சூப்பரா கேக்குற. ரெண்டு நாள் முன்னாடி கேட்டாரு, எதுக்கு குரு கிட்ட போற? நீயேதான் கடவுளாச்ச, என்ன ஆவறதுக்கு போற? கடவுளுக்கு மேல வேற என்ன இருக்குது? அதனால இது தவறான ஞானம், புரிய வைங்க. இது மிகப்பெரிய சேலஞ்ச். கடவுள் எங்கும் நிறைந்தவர் இல்லைன்றத நீங்க புரிய வைக்கணும். சோ அதுக்கு இத்தனை வழி, தினம் தினம் கொடுத்துட்டே இருக்க, இதை நோட்ஸ் எடுத்து நாம பண்ணணும். அல்லது அண்ணனைக்கு முரளியில வர்ற விஷயத்த வச்சு சொற்பொழிவு ஆட்டணும், அல்லது யூடியூப் வீடியோ அல்லது ஆடியோ அல்லது வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஏதோ ஒண்ணு போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி சேவை நிறைய குழந்தைங்க பண்றாங்க, நாளுக்கு நாள் அதிகமாக நிறைய. என்ன விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான், பட் அதுக்கு முன்னாடி அதுவும் இல்லாம இருந்துச்சு இல்லையா? சோ நிறைய பண்ணணும். சரி, தந்தை வந்து குழந்தைங்களை படைக்கிறார் பிரம்மா வாய் வழியா. அந்த பிராமணர்கள் நீங்க, பிரம்மாவின் வாய் வழியா பிறந்த பிராமணர்கள் நீங்க. அந்த பிராமணர்கள் காமத்தின் மூலமா பிறந்தவங்க. இப்ப யார் உயர்ந்தவங்க? சமஸ்வபர. யார் உயர்ந்தவன்? எந்த பிராமணன் உயர்ந்தவன்? சமஸ்வபர்ல எந்த பிராமணன் உயர்ந்தவன்? இப்ப இயேசுவுக்கு வந்து உண்மையிலே மகிமைக்கு காரணமே வந்து அவர் காமம் இல்லாம பிறந்தாரு அப்படின்னு சொல்றது. அது ஆனா உண்மையிலே கிறிஸ்துவோடைய மகிமை தூக்கி இயேசுக்கு போட்டான். ஒரு ஆண் துணை இல்லாம குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாது சொர்க்கத்திலே. அப்ப அவர் எப்படி பிறந்தாரு இல்லையா? சரி, அப்ப உயர்ந்த பிராமணன் யார்? அவங்க விகாரத்தின் மூலமாக பிறந்த வம்சாவளியினர். ஆனா இங்க அப்படி கிடையாது, எல்லாமே பிரம்மா வாய் வழியா தான் பிறக்கணும். ஆனா இந்த பிராமணர்களுக்கு பிறந்தவங்க பிராமணர் கிடையாது. முதல்ல பிறந்தாலே நீங்களே பிராமணர் கிடையாது. ஏன்னா காமத்துல விழுந்து ஒரு குழந்தை பார்த்துட்டீங்கன்னா நீங்க பிராமணரே கிடையாது. இப்ப பாபா சொல்ற அதுக்கப்புறம் பிறந்த குழந்தை பாபா குழந்தை ஆகி வேணா பிராமணர் ஆகலாம், உங்களுக்கு பிறந்ததுனால அது பிராமணர் கிடையாது. அந்த கலியுக பிராமணர்கள் ஸ்தூல வழிகாட்டி, இது பிரச்சனையா, இதுக்கு பரிகாரம் பண்ணுமா, அப்போ அந்த கோயில சுத்த, அந்த கோயிலுக்கு போ, அந்த கோயில இருந்து இதை எடுத்துட்டு வா, அந்த கோயில இருந்து இதை எடுத்துட்டு வா, இந்த மாதிரி ஸ்தூல வழிகாட்டி இந்த யாத்திரைக்கு போ, அந்த யாத்திரைக்கு போ, அல்லது யாத்திரைக்கு கூட்டுட்டே போவாங்க. ஆனா நாம ஆன்மீக வழிகாட்டிகள். ஆத்மா எங்க போகணும் உயர்ந்த நிலை அடையறதுக்கு? பரமாத்மா கிட்ட போகணும். பரமாத்மா கிட்ட இப்ப புத்தியை நீங்க நிஜமாவே பரமாத்மா கிட்டையும் போயிடுவீங்க, அவர் உருவாக்குற சொர்க்கத்துக்கும் போயிடுவீங்க. அப்படின்ற வழியை நாம சொல்றோம். எல்லா ஆத்மாக்களுக்கும் பாபா சொல்றது என்னது, நான் உன் அப்பாடா, என்ன நீ மறக்கலாமா, என்ன நினைச்சுக்கிட்டே இரு, என்ன மாதிரி நீ ஆயிடுவ, நீ இந்த அழுக்கானவங்களை நினைச்சு நினைச்சுதான் அழுக்கான, அதனால இப்ப என்ன நினை என்ன மாதிரி ஆயிடுவ, என்னுடைய பரிசுத்த குணங்களை நினை என்ன மாதிரி நீயும் பரிசுத்த குணமுடையவரா ஆக, மறந்தன்னா தூய்மை அடைய மாட்டேன், தூய்மை அடையலன்னா ஆஸ்தி எப்படி உனக்கு கிடைக்கும், எனக்கு சமமானவங்களுக்கு தான் என்னுடைய ஆஸ்தியை நான் கொடுப்பேன். அதனால பாபா சொல்றதுல என் ஒருவனை நினைவு செய்யுங்க, மற்றது எல்லாம் என்னுடைய படைப்பு, படைப்பு இன்னொரு படைப்புக்கு எதையும் கொடுக்காது, அவங்க கிட்ட இருந்து உனக்கு எந்த ஆஸ்தியும் கிடைக்காது. மத குருமார்கள் வேதங்கள் எல்லாமே அவருடைய படைப்புகள், அவரு கிடையாது, அவர் ஒருத்தர் தான், அவரை நினைவு செய்யுங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் பின் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தார்மிக நமக்கு சரம், நாடகத்தின் ரகசியத்தை நல்ல முறையில தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பாகத்தை மிக உயர்ந்ததாக நடிக்கணும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறோம், அப்ப கூலா இருக்கும், ரிலாக்ஸா இருக்கும், டென்ஷன் ஆக மாட்டோம். தலைவனை தெரியாத, தந்தையை தெரியாத அனாதைகளாக முழு உலகமும் இருக்குது. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனா நமக்கு தெரியும், அவர் அப்பா, எனக்கும் அவரு தான் அப்பா, உங்களுக்கும் அவரு தான் அப்பா, கடவுளே இல்லைன்றவங்களுக்கும் அவரு தான் அப்பா, என்னுடைய சகோதரன், அழிச்சுக்க கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா பைபிள்ல பாத்தீங்கன்னா தன்னுடைய, அதாவது ஆதாமுக்கு பிறந்த குழந்தைங்க அந்த ரெண்டு சகோதரர் ஒருத்தன் ஒருத்தனை கொலை பண்ணிருவோம், கொலை பண்ணதுனால கடவுள் கோபம் வந்து சொர்க்கத்தை விட்டு தொடர்ந்துருவார். இப்பதான் சொர்க்கத்துக்கு ஆளை எடுத்துட்டு இருக்கிறார். அப்ப கொலை பண்றது இல்ல, துக்கம் கொடுக்கறீங்க, வெறுப்பு மழை பொழியறீங்கனாலே சொர்க்கத்துக்கு வர முடியாது. அப்ப நீங்க அனாதைகள் அர்த்தம், பாபாவுடைய கிடையாது. பாபாவுடையா, பாபா சொல்ற வழியை கேட்டாதான் பாபாவுடையவர்கள் இல்லையா. சரி, கடவுள் சொல்றாருன்னு தெரிஞ்சும் அவர் சொல்றதை விட்டு வேற வழிபடி நடந்தீங்கன்னா அப்புறம் எப்படி ஆஸ்தி கிடைக்கும்? தந்தை வழிகாட்டியாகி அனைவரையும் அழைத்து செல்ல வந்திருக்கிறார். சோ என்ன வழி கொடுக்கிறாரு? அவர் கூடவே போகணும்னா தேகம் உட்பட எல்லாத்தையும் மறந்துடுங்க. இந்த பழைய உலகத்துல இருக்கிற அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையாகி என்ன மட்டும் நினைவு செய்யுங்க, எனக்கு சமமா ஆகிடுவீங்க, பாவங்கள் எரிஞ்சிடும், சொர்க்கத்தின் அதிபதி ஆவீங்க அப்படின்னு சொல்றார். வரதனம், தைரியத்தின் சங்கல்பத்தால் மாயாவை தைரியமற்றதாக பலகீனமானதாக ஆக்கக்கூடிய தைரியசாலியான ஆத்மா ஆகுங்கள். ஏன்னா தைரியம் வந்து தைரிய லட்சுமி அப்படின்றாங்க இல்லையா, மிகப்பெரிய தெய்வீக குணம். ஆனா இந்த தைரியம் மாயாவை எதிர்க்கிறதுல இருக்கணும், மனிதர்களை எதிர்க்கிறதுல கிடையாது. தைரியத்தின் சங்கல்பத்தால் மாயாவை தைரியமற்றதாக ஆக்கக்கூடிய தைரியசாலி ஆத்மாகுங்க. அதுக்கு விளக்கம், எந்த குழந்தைங்க ஒரே பலம் ஒரே நம்பிக்கைன்னு இருக்கிறாங்களோ தைரியத்தின் சங்கல்பம், அதாவது நான் வெற்றியாளராக ஆகியே தீரணும் அப்படின்னு யாரு நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு, தைரியம் வைக்கிற குழந்தைங்களுக்கு பாபாவுடைய உதவி எப்பவுமே இருக்கிறது அனுபவமாகும். தைரியத்தினால பாபாவுடைய உதவிக்கு பாத்திரமா ஆகிடுறாங்க. தைரியத்தின் சங்கல்பத்துக்கு முன்னாடி மாயா தைரியமற்றதாகிடும். நடக்குமா நடக்காதா, என்னால செய்ய முடியுமா முடியாதா, இந்த மாதிரி யார் பலகீனமான எண்ணத்தை வைக்கிறாங்களோ அந்த மாதிரி எண்ணம் தான் மாயாவையே வரவழைக்கிறது. அதனாலதான் சதா ஊக்கம் உற்சாகம் நிறைந்த சங்கல்பம் செய்யுங்க, அப்ப உங்களை தைரியசாலி ஆத்மான்னு சொல்லுவோம். சமஸ்தோ பிராண வரதான். ஆக்சுவலா நேத்து வரதானத்துடைய கண்டினியூஷன் தான் இது. ஸ்லோகன் பணிவுங்கிற ஆசனத்துல அமர்ந்து பொறுப்புன்ற கிரீடத்தை அணிஞ்சிக்கிறது தான் உயர்ந்த நிலை. வரதானம் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர், அவங்களுக்கு அப்பாவும் கிடையாது, ஒரு வயசான நோயாளி அம்மா தான் இருக்கிறான். அதனால அவங்க அம்மா வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். இப்ப அவங்க சரண்டர் ஆகணும்னு நினைச்சிட்டே இருந்தாங்கன்னா சரண்டர் ஆக முடியாது, ஏன்னா அம்மாவை பாத்துக்கணும். இப்ப வரவங்க போறவங்க எல்லாம் கேக்குறாங்க, ஏன்னா அவங்க ஒரு கிராமத்தை சார்ந்தவங்க அப்படின்னா யாரா இருந்தாலுமே நிறைய பிரச்சனை வரும் இல்லையா. நீ இப்படி இருந்தா நாளைக்கு என்ன ஆகுறது, இப்படி இருந்து நீ கஷ்டப்படுவ, கஷ்டப்பட்டா இறைவனுக்கு தானே கெட்ட பேரு, இப்படி எல்லாம் வேற சொல்றான். அம்மாவுக்கு அப்புறம் உன்னை யாரு பாத்துக்குவா, இந்த மாதிரி எல்லாம் சந்தேகத்தை கிளப்பி அப்படி ஒரு குழப்பம் நிறைந்தவர்களா மாத்துறாங்க. அப்ப அந்த சிஸ்டருக்கு வந்து பாபா டச் பண்ற, இந்த மாதிரி கேள்வி கேக்குறவங்களுக்கு இனிமேல் நீ என்ன தெரியுமா சொல்லணும், நாளைக்கு அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னு கேக்குறேன். நாளைக்கு ஆனா நான் நாளைக்கு பாத்துக்கிறாது, அதையும் இப்ப யோசிக்கிறீங்க. எனக்கும் புரியல என்ன சிஸ்டர் இப்படின்னா. அப்ப அவங்க அதுக்கு விளக்கம் சொல்றாங்க, ஒருத்தனுக்கு நோய் வந்துச்சுன்னா நோயை பத்தி கவலைப்படுவான், நோயே வராதவன் நோயை பத்தி கவலைப்படுவானா? வந்தப்புறம் கவலைப்பட வேண்டிய விஷயம் அது, அதை அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க? வண்டி எடுக்கும் போதே வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி, அது அப்புறம் பாத்துக்கலாம். சூப்பரா அதான் தைரியம் இல்லையா. ஏன்னா இங்க நடத்திட்டு இருக்கிறது பாபா, நம்ம தான் மத்தவங்களை பார்த்து கருணைப்படணும். ஏன்னா அவங்கதான் உண்மையிலே அனாதையா இருக்கிறாங்க, நமக்கு அப்பா இருக்கிறாரு, அவங்களுக்கு தான் அவங்கதான் அனாதையா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற சொத்து உறவுகள் எல்லாமே பறிக்கப்படும் அவங்களுக்கு தெரியல பாவம். ஆனா நமக்கு எதுவுமே தேவையில்ல, ஏன்னா சர்வ சக்திவான் கூட இருக்கிறார், அவரு தான் நம்மளுடைய ஒரே பலம், ஒரே நம்பிக்கை. ஆனா அவர் கைவிடவே மாட்டார். பைபிள்ல சொல்லிருக்காங்க, நான் உன்னை கை விடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அது உண்மையில இப்ப பாபா நமக்கு சொல்றது. சோ யார் இப்படி தைரியமா நான் மாயாவை வென்றே ஆகணும், பாபா சொல்ற மாதிரி தூய்மையா இருந்தே ஆகணும் அப்படின்னு எண்ணம் வைக்கிறாங்களோ, அந்த மாதிரி தைரியம் வைக்கிற குழந்தைக்கு அப்படி இருக்கிறதுக்கான உதவி பாபா கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா பாபாவுடைய உதவி அடையிறதுக்கான விதியே என்னது, தைரியம். தைரியம்னு ஒரு அடி எடுத்து வை, பல மடங்கு உதவி தேடி வரும்ன்ற அந்த தைரியத்தை தான் பாபா செக் பண்ணாரு. எடுத்த உடனே பயங்கர டெஸ்ட் பேப்பர் வரும் எல்லா குழந்தைங்களுக்கும், ஏன்னா குடுக்க போறது ராஜ்ய பதவி. தைரியம் இல்லாத குழந்தைக்கு கொடுத்துருவார, மாயா வெல்றதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும். சமுதாயத்தின் மூலமாக அவமானம் வரும், என்னென்னமோ வரும், எல்லாத்தையும் தாங்கிட்டு சிரிச்ச முகம் மாறாம இருக்கணும். அந்த மாதிரி தைரியம் வச்சீங்கன்னா மாயாவே தைரியம் விழுந்துடும், உங்களை அசைச்சு பாக்கணும்ன்ற தைரியத்தை விட்டுடும், அது ஓடிடும். ஏன்னா நான் பார்த்தலாமா, ஏன்னா மாயாவே ஓடி போயிடும்ன்ற. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா இந்த தைரியம் தான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிரதரு கிட்ட வந்து அவங்க அப்பா மிரட்டுறாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் விஷத்தை குடிச்சிருவேன், தோப்பர் விஷத்தை வாங்கிட்டு வந்துடுறேன், மிரட்டி கல்யாணமே பண்ணி வச்சுட்டாரு பாவம். அதே மாதிரி இந்த சிஸ்டரையும் மிரட்டினாங்க அவங்க அம்மா, நான் தற்கொலை பண்ணிக்கோ. அப்படியாம்மா கல்யாணம் பண்ணா நானும் தற்கொலை பண்ணிக்குவோம்மா, ஏன்னா கல்யாணம் பண்ணி அந்த அழுக்கான வாழ்க்கை வாழறதுக்கு தற்கொலை பண்றது பெட்டர், வா நீ நானும் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலாம். அவங்க அம்மா அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க, இந்த எமோஷனல் பிளாக்மெயில் அவங்க கிட்ட செல்லல. அப்ப மாயா என்ன ஆயிடும், போயிடும், அவ்வளவுதான், பலகீனமாயிடும் மாயா, தைரியமற்றதா ஆயிடும். தைரியம் வைக்கிற குழந்தை முன்னாடி மாயா வாழாட்ட முடியாது. அதாவது இது நடக்குமா நடக்காதா, என்னால செய்ய முடியுமா முடியாதா, இந்த மாதிரி பலகீனமான எண்ணத்தை உருவாக்குறவங்களை தான் மாயா தாக்கும். ஏன்னா இந்த பலகீனமான எண்ணம் வந்து மாயாவை வாவான்னு கூப்பிடுற மாதிரி. அதனால சதா ஊக்க உற்சாகம் நிறைந்த சங்கல்பம் செய்யுங்க. அப்படியே போய் கல்யாணத்துல மாட்டிக்கிட்டா கூட நான் தூய்மையா இருப்பேன், என்னாலும் தூய்மையை யாராலும் அசைக்க முடியாது அப்படின்னு ஊக்க உற்சாகத்தோட குஷி குஷியா இருக்கணும். முடியுமா, நம்மளால முடியுமா, பயமா இருக்குதே நீங்க நினைச்சாலே விழுந்துடுவீங்க. அதான் பாபா சொல்ற, அந்த பலகீனமான எண்ணம் தான் மாயாவே வரவழைக்குது. என்னால முடியுமா முடியாதா இருக்கூட, தைரியமா என்னால முடியும், என்ன மீறி யாரும் என்ன பண்ண முடியும். ஒரு பொண்ணு கூட அந்த பொண்ணுடைய அனுமதி இல்லாம யாரும் ஒண்ணும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான். அந்த தைரியம் இருக்கும். இன்னொரு சிஸ்டர் பார்த்தா அப்படியே வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, சென்ட்ரல் சரண்டர் ஆகலாம் போனா அவங்களும் கை வச்சுட்டாங்க, வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணி பயங்கர டிப்ரெஷன். ஆனா ஒரு வருஷம் ஆயிடுச்சு. கணவனை டச் பண்ண கூட விடல, இத்தனைக்கும் சொந்த மாமா தான், டச் பண்ண கூட விடல. சொந்த தைரியம் இல்லையா, அதனால அந்த தைரியம் நிறைந்த சங்கல்பம் வையுங்க. அப்பத்தான் நீங்க தைரியசாலி ஆத்மா. ஊக்கம் உற்சாக நிறைந்த சங்கல்பம் இருக்கணும். மாஸ்டர் சரஸ்வதி, மாஸ்டர் சரஸ்வதி அப்படி இல்ல. என்னை விட்டா யாரு தூய்மையா இருக்க முடியும், என்னை விட பலசாலி யாரு? பிரம்ம பாபா கேட்டா இருப்பாருங்க ஒரு வாணியில, சூப்பரா, மாய் பயங்கர பலசாலி, நிறைய பேரை வீச்சிருது, ஆனா எல்லாரையும் வீழ்த்த முடியுமா, என்ன வீழ்த்த முடியுமா அப்படின்னு கேட்டாரு இல்லையா. அந்த லிஸ்ட் நான் பிரம்ம பாபா லிஸ்ட் நானு அப்படி இருக்கணும், மம்மாவுடைய லிஸ்ட் நானு. ஊக்கம் உற்சாகம் நிறைந்த சங்கல்பம் செய்யுங்க. இது வந்து அழகா மகாபாரதத்துல பீஷ்ம பிதாமகரை வந்து கல்யாணம், அதாவது அவரு சத்தியம் பண்றாரு நான் பிரம்மச்சரியமா விரதம் இருப்பேன், அதுக்கு காரணமான சத்தியவதியே வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோன்றாங்க. சத்தியவதியோடைய அப்பாவே வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோன்ற இவங்க சொல்றாங்களே, யோசிப்போன்ற அந்த எண்ணம் கூட வரல. யோசிப்போன்ற அந்த எண்ணம் கூட வரக்கூடாது, அதுதான் மெயின். யோசிப்போன்ற எண்ணமே வரக்கூடாது. சத்திரியன், அதுல சத்திரிய தர்மத்தை சார்ந்தவரா காட்டுவாங்க. சத்திரியனுக்கு வாக்கு தான் முக்கியம், அவன் வாக்கு மீறானா அந்த நேரம் அவனுடைய சுவாசம் பிரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி இப்ப ஒரு நாலஞ்சு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறாங்க, தூய்மை பிரச்சனையில அப்படி இப்படி ஆடிட்டு இருக்கிறாங்க. சோ அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏத்த மாதிரி அப்படியே பணிஞ்சு போற மாதிரி இருக்கிறாங்க. நீ பிரம்மகுமாரிய விட்டுரு, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ண, சரிமா நான் விட்டுறேன். சரி நான் ஒரு வருஷம் கழிச்சு விட்டுறேன், எனக்கு உடனே விட முடியாது. அது யுக்தி அப்படின்னு இப்ப நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த கல்யாண புதுசுலயே மனைவி உங்களால அடக்க முடியலன்னா போக போக எப்படி அடக்க முடியும்? அதான் பாபா கேப்பாரு, மனைவியே உன்னால உன் வசத்துல வச்சுக்க முடியலன்னா நீ எப்படி மாயை உன் வசத்துல வச்சிருப்பேன்னு கேப்பாரு. நான் இப்படித்தான் இருப்பேன், ஆட அஞ்ஞானி அவங்க சொல்றாங்க நான் இப்படித்தான் இருப்பேன், நீ விட்டுட்டு வான்றாங்க, நாமே அப்படி இருப்பேன். நாம அதை சொல்லணும், நமக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க இல்லையா, நான் இப்படித்தான் இருப்பேன், இதுதான் என்னுடைய தர்மம். 21 பிறவி ஆஸ்திய அப்பா கொடுக்கறத நான் எதுக்கு போய் இவங்களுக்காக இழக்கணும்? இந்த ஒரே ஒரு பிறவி மனைவியா வந்ததுனால, கணவனா வந்ததுனால, அதுவும் கர்ம கணக்குனாலதான் இல்லையா. அந்த மாதிரி உயிரே போனாலும் நான் தூய்மை இழக்க மாட்டேன், தூய்மை இழக்கலான்ற அந்த எண்ணம் கூட வர விட மாட்டேன் அப்படின்னு ஊக்க உற்சாகத்தோட யார் எண்ணம் வைக்கிறாங்களோ அவங்கதான் தைரியசாலி ஆத்மா, அவங்களுக்கு உதவி கிடைக்கும். சோ இது வந்து ஒரு பிரதர் இந்த மாதிரி தைரியசாலி ஆத்மா. ஆக்சுவலா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே பாபா குழந்தைதான். அந்த பிரதர் அவரை வந்து குட்டி பிரம்ம பாபான்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி பிரதர். சோ அவர் வந்து அவர் வீட்டுல பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து அவரு கிட்ட வந்து விகாரத்துல ஈடுபடணும்ன்ற எண்ணத்தோட அவங்க மனைவி உள்ள போறாங்க. உள்ள போனோன்னா அப்படி நெருப்பு அடிச்ச மாதிரி அடிச்சுதான் ஷாக்கு. அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடி போய் பாபா முன்னாடி போய் சாரி கேட்டாங்க. அப்ப உங்க எண்ணத்தை தான் பாபா பாப்பாரு, இதுதான் மெயின். நான் இழக்க கூடாதுன்னு எண்ணம் வச்சுட்டீங்கன்னா அவர் உதவி பண்ணுவார். நீங்களே ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் விட்டுட்டு போயிடுவார், முடிஞ்சு போச்சு. அந்த திட்டமான எண்ணம் இங்க இது இது அப்படியே பிரம்மகுமாரி வாழ்க்கை வந்து மைண்ட் கேம் தான். மைண்ட்ல நீங்க தோத்துட்டீங்கனாலே அவ்வளவுதான், பிசிக்கலா தோத்துடுவீங்க. சோ இது சுய முயற்சிக்கும் சரி, சேவைக்கும் சரி, கண்டிப்பா பண்ணியே தீர்வேன் அப்படின்னு தைரியம் வைங்க. பாபாவுடைய உதவி அப்படி மெய்சிலிருக்க வைக்கும். அந்த மாதிரி தைரியசாலி ஆத்மா தான் பாபாவுக்கு பிடிக்கும். பணிவு தான் நம்மளுடைய பாதுகாப்பு கவசம் இல்லையா. கடைசி நேரத்தில் அந்த பணிவு தான் நம்மளை பாதுகாப்பு. அந்த பணிவுன்ற ஆசனத்துல உட்கார்ந்துகிட்டே சேவையுடைய பொறுப்புன்ற கிரீடத்தை யார் அணிஞ்சிட்டு இருக்கிறாங்களோ, இது என்னுடைய சேவை, ஆனா இந்த சேவை நடக்கிறதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் பணிஞ்சு போவேன் அப்படின்னு யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் மிக உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க. பணிவும் இருக்கணும். இந்த இது பாத்தீங்கன்னா ஒரு சினிமா பாட்டு எம்ஜிஆர் பாட்டுல கூட வரும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை வணங்கும்னு வரும். அதே மாதிரி பதவி உயரும் போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழால. துணிவு பணிவு ரெண்டுமே. அததான் இன்னைக்கு வரதானம். வரதானம் துணிவு, ஸ்லோகன் பணிவு. இதுதான் உயர்ந்த நிலை. சோ பொறுப்பு இல்லையா, எந்த அளவுக்கு உயர்ந்த பதவி, சென்டர் இன்சார்ஜ் சிஸ்டர், ஜோனல் இன்சார்ஜ் சிஸ்டர், அல்லது எந்த அளவுக்கு உயரமோ அந்த அளவுக்கு பணிவு இருக்கணும். அதுதான் உயர்ந்த நிலை. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதர், தேங்க்யூ பாப் தாதர். விஷயம் விஷயம் இருங்க, குளிர்ச்சியா இருங்க.